ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தேவாதி தேவனே, எம்மை ஸ்தோத்திரிகள் வாழ்விலே செய்த எல்லாமுடைய நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாமுடைய இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எம்முடைய கிருபைகளுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, எம்முடைய தயவுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு தோட்டம் முன்பாக நம்முடைய கிருபினாலே கிறிஸ்துக்குள்ளே தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், ஆட்டுக்குடி அஜீவத்தின் பெயரை எழுதிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காய் பரலோகத்தில் இவ்வளவு ஸ்தலத்தை ஆயத்து பண்ணுவதுக்காக ஸ்தோத்திரம், ரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டு தேவனுக்கு கும்பாஜி எங்களை ஆண்டவரை ஆசிரியமாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சத்தினுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, கல்வாறு சிறுவிலை பாவங்களை நோக்கிலும் விலகிலும் சாவலும் தருத்தின சுமத்திரத்துக்காக ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கடைசி காலத்திலே நீ வாக்களித்தபடியே ஏழாம் தூது நினைப்பு தேவரசத்தை வெளிப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மையும் சத்தியமில்லை சாட்சியம் தேவனை சிருஷ்டிக்கு ஆதிமா இருக்கிற ஆமை என்பவரையும் துதிக்கிறோம். சிங்காசனமே வீட்டிருந்து சதா காலம் வீடு இருக்கிறவரையும் துதிக்கிறோம். யூதாகோத்த சிங்கம் உலகத்தோட்டம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரையும் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். வளமையும் ஐஸ்வன் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்தத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரையும் துதிக்கிறோம். பலமுள்ள தூதனாய் கிறிஸ்துவே, பரிசுத்தமணி ராஜாவை மகாவேசி ஞாயிற்று புரிய தேவனுடைய வாத்தி என்பவரை பரிசுத்தீகத்தின் கத்தராக தேவனானவரே, தாவிதி வேறு சந்ததியும் பிரகாசமல் விடிய நட்சத்திரமே எம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தாவே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபியும் தயமும் ததானங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசுவே எம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நான் ஒரு சிலராய் ஆண்டவரே கர்த்தாவே எம்முடைய சமுதலை கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரே பரிசுத்தாயமையானவரே, எங்கள் மாத்திரையை பிரசன்னமாகி ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேணுமா செபிக்கிற ஆண்டவரே, பேசுகிறதான உதடுகளையும் கேட்கறதான செவிகளையும் விருத்த செய்தான் பண்ண வேணுமா செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே முத்திருக்கமுடைய வார்த்தை ஆண்டவரே நீர் வல்லமையாய் அனுப்பு ஆண்டவரே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் காண உதயசி விராய் கர்த்தாவே, அதோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே களி கூறவும் ஒரு வார்த்தை எங்கள் வாழ்விலே ஐடென்டிஃபை பண்ண ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே இந்த பைபிளை நீர் எங்களை எங்கே வைத்திருக்கிறேன் என்பதை காணத்தக்க உதயசி விராக கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கையின் ஆண்டவரே கர்த்தாவே தொடர்ந்து முடிய ஆண்டவரே கர்த்தா பிரசன்னத்தில் நான் களி கூர்ந்து ஜெயமாய் ஆசீர்வாதமாய் முடிக்க எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபிகளை தாரும். இந்த மாலை விலை நீர் எங்கள் மத்திலே பிரசனமாகி அடின மரத்தை நீர் பேச வேணுமா செபிக்கிற ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதையும் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி தாரும். உடைய கரத்தை எல்லாவற்றையும் ஒப்புகிறேன் கர்த்தராட்சி மீப்பெருமாய் கத்ரா ஏசு கசுவின் ஜீவ நாமத்திலே செபிக்கிறேன் ஆமீன். கத்ரா ஏசு கசுவின் நாம் மயமப்படுவதாக. இந்த மாலை வேளிலே மத்தேயு 3 குறித்து நாம் தியானிக்க போகிறோம். காஸ்பல் மேத்யூ 3 குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம் சில வசனங்களை வாசித்து நம்ம அதுக்குள்ளே கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 வாசிப்போம்.
நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன்.
21 வாசிப்போம்.
ஜெயம் கொண்டு முடிவு பெருந்த என் கிரியைகளை கை கொள்கிறோன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல்
21
அவள் மனம் திரும்பும்படியா அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை.
3:19 வாசிப்போம்.
நான் நேசிக்கிறவள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு.
இந்த வசனங்களிலே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் ரிப்பன்டன்ஸை குறித்து ஏசு கிறிஸ்து இந்த சர்ச்சேஜஸில் சொல்லியிருக்கிறார். இந்த மேத்யூ காஸ்பல் 3:5 வாசிக்கும் போது இதில் 2 காரியத்தை நான் பார்க்கிறேன். என்னென்னா, ஒன்று வந்து ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு நாம் எவ்விதமாக ஆயத்தப்பட வேண்டும், முதலாவது என்ன நமக்கு வேண்டும் என்பதை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். அங்கே ரிப்பண்ட் மனம் திரும்புதலை குறித்து இந்த காஸ்பலில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப சின்ன இந்த மேத்யூ 3 நம்ம பார்க்குறோம். இது வந்து இந்த 3:17 தான் இருக்கிறது, ரொம்ப குறுகிய சாப்டராக இருக்கிறது. நம்ம இது 1 by 1 வசனமாக நம்ம வாசித்து நம்ம இந்த மெசேஜ்களை செல்லலாம். 3 வாசிப்போம். 3:3
வனாந்திரத்தில் வந்து,
அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்திரத்திலிருந்து வந்து, இங்கே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடை இங்கே மேத்யூ சொல்லியிருக்கிறார். அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்னென்னா, அதுக்கு முந்தின வசனத்தை, அதாவது முந்தின அதிகாரத்தோட 2 கடைசி 2 வசனங்களை வாசிப்போம்.
ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
இங்க வந்து ஏரோது அர்க்கெலாயு குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏரோது அர்க்கெலாயு என்பவன் வந்து இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த சமயத்துல அற்களவு அந்த இடத்துல ரெயின் பண்ணுகிறத பாக்குறோம். இப்ப வந்து இந்த நாட்களில் யார் இருக்கிறானா, ஏரோத் ஆன்டிபாஸ். ஆன்டிபான்ற இயேசு கிறிஸ்துடைய அந்த ஊழியம் அந்த மினிஸ்ட்ரியில ஃபுல்லாகவும், ஜான் தி பேப்டிஸ்டோட மினிஸ்ட்ரி ஃபுல்லாகவும் பார்க்கும்போது இந்த ஏரோது தான், இந்த ஆன்டிபாஸ் அந்திபா என்றதான ஒரு ஏரோது அந்த நாட்களிலே இருந்திருக்கிறான். லூக்கா 3:1 வாசிப்போம்.
தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகோனத்தின் நாட்டிற்கும் அதிபதியாகவும் லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாகவும்.
இங்க பாத்தீங்கன்னா இது டிவைடா இருக்கு, இந்த கிங்டம் வந்து டிவைட் பண்ணி அல்ல, யார் யார் வந்து இங்க ரெயினா இருக்கிறாங்க என்றதை குறித்து நம்ம லூக்கா 1 வாசிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நாட்களிலே மேத்யூ வந்து இங்க வந்து ஒரு ஃபேசினேட்டிங் ஒரு கேரக்டரை, ஒரு ஒரு பர்சனை வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். அது யாருன்னா அது வந்து ஜான் த பேப்டிஸ்ட். ஜான் த பேப்டிஸ்ட் அவருடைய பேரா இருக்கிறது. அவர் யாருன்னா அவர் வந்து ஜகரியாஸ் அண்ட் எலிசபெத் என்பவருடைய தன்னுடைய முதிர் வயதிலே அவரை பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் லூக்கா 1 அதிகாரத்திலே அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இஸ் அ ஃபோரனர் ஆஃப் மெசையா. அவர் வந்து ஃபோரனர் ஆஃப் மெசையா, அவர் வந்து மெசையாக்கு முன்றே நடக்குவார் என்றதை குறித்து தானே லூக்கா 1 அதிகாரத்திலே ஜான் த பேப்டிஸ்டை குறித்து ஜெகரியாக்கு சொல்லப்பட்ட அந்த அந்த ப்ராமிசஸ்லே நம்ம வாசிக்கிறோம். இங்கே இங்கே வந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான்.
இங்க வந்து யூதா வனாந்திரத்திலிருந்து வந்து, யூதா என்ற வனாந்திரம் என்று பார்க்கும் போது இட்ஸ் நாட் எ டெசர்ட், கம்ப்ளீட்லி டெசர்ட் கிடையாது. அங்க பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஏரியா, மழை சரியா பெய்யாமல் இருக்கலாம், அவ்விதமாக ஒரு 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 இடமா இருக்கலாம், மக்கள் வந்து அதிகம் கூட்டம் இல்லாத இடமாக அது இருந்திருக்கலாம். அங்கே இருந்து யோவான் ஸ்நானகன் வருகிறார். வந்து முதலாவது வசனத்தை என்ன சொல்லுகிறார்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், ரிபெண்ட். ரிபெண்ட் என்றது என்னது குறிக்குதுன்னா, ரிபெண்ட் இஸ் நாட் அ ஃபீலிங். ரிபெண்ட் என்றது அது ஒரு உணர்வு கிடையாது. ரிபெண்ட் என்னன்றதுனா அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, இட்ஸ் ஆக்ஷன் வேர்டு. ரிபெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டா இருக்கிறது. அங்க ஒரு ஆக்ஷனை நம்ம சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதாவது சேஞ்ச் ஆஃப் லைஃப், சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். ஒரு வழியில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம், அதை வந்து சடனாக டேர்ன் பண்ணி யூ டேர்ன் பண்ணிட்டு நம்ம திரும்பி வர்றது தான் வந்து ஒரு டேர்ன் அபவுட். அது வந்து அவ்விதமாக ரிப்பன்டன்ஸை குறித்து நம்ம பார்க்குறோம். இங்கே ரிப்பன்டன்ஸை வந்து குறித்து இந்த மேத்யூவில் வந்து ஜான் தி பேப்டிஸ்டோட மினிஸ்ட்ரி குறித்து சொல்லுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டிலே மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் முதற்கொண்டு நியூ டெஸ்டமெண்ட் பிகின் ஆகிற வரைக்கும் தேர் ஆஸ் அ 400 இயர்ஸ், அங்கே 400 வருடங்கள் இருந்தது. அந்த 400 வருடங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் மூலமாக தேவன் பேசினது இல்லை, அங்கே வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை. ஆனால் இந்த 400 வருஷம் கழித்து ஆண்டவர் வந்து காட் சென்ட் அ ப்ராஃபிட். ஐ மீன் 400 இயர்ஸ்க்கு அப்புறம் காட் சென்ட் அ ப்ராஃபிட். And அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே the silence of God is broken. தேவன் வந்து 400 வருஷம் சைலண்ட்டாக இருக்கிறாரு. அந்த 400 வருஷம் சைலன்ஸுக்கு அப்புறம் காட் சென்ட் அ ப்ராஃபிட். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 400 வருஷங்க இருக்கிறாங்க. 400 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து காட் சென்ட் அ ப்ராஃபிட், ஐ மீன் அங்கே மோசஸை அனுப்புகிறார். அதே போல 400 வருஷம் கழித்து இங்கே ஒரு ப்ராஃபிட்டை அனுப்புகிறார். அந்த ப்ராஃபிட்டோட முதல் வார்த்தையே என்னன்னா, இந்த காஸ்பல் எப்படி ஆரம்பிக்குது, முதல் வார்த்தையே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ரிபெண்ட், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று தேவன் இங்கே சொல்கிறார். த ஃபர்ஸ்ட் வேர்ட் காட் சேஸ் டு அ மேன் ஆஃப்டர் 400 இயர்ஸ் ஆஃப் த சைலன்ஸ். 400 வருடம் வந்து ஒரு அமைதியான பீரியடு, அங்கே வந்து சைலண்ட் பீரியட் இருக்குது. முதல் வார்த்தையே தேவன் வந்து ரிபெண்ட் என்று ஆரம்பிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் காஸ்பல்ல வந்து இப்படி ஆரம்பிக்குது, ரிபெண்ட் என்று ஆரம்பிக்குது. அதே போல வெளிப்படுத்தின விஷயத்துல கடைசி புக்கு நியூ டெஸ்டமெண்ட் கடைசி புக்ல ஆண்டவர் எப்படி தன்னுடைய வார்த்தை முதல் வார்த்தை ஆரம்பிக்கிறாருன்னா அந்த சர்ச்சஸ்க்கு என்ன சொல்றாருன்னா அங்க ரிபென்டன்ஸை குறித்து தான் சொல்லுகிறார்.
ஆமென்.
தொடர்ந்து இந்த ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுகிறாருன்னா அந்த ரிபென்டன்ஸை குறித்து பேசுகிறார். ரிபென்டன்ஸ் வந்து என்னன்னா இட்ஸ் நாட் ஓன்லி எ சேஞ்ச் ஆஃப் மைண்ட். நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை குறித்து நம்ம வந்து சாரோவாக பண்ணுறது, அதாவது நம்ம அதை குறித்து வருத்தப்படுகிறது, இட்ஸ் நாட் அ ரிபென்ட். ரிபென்ட்னா என்ன பண்ணுன்னா நம்மளை அந்த தப்பை செய்யாதபடிக்கு, மறுபடியும் அதை செய்யாதபடிக்கு நம்ம மனம் திரும்புதல், அதுலேருந்து நம்ம வழியை மாறுதல் செய்கிறது தான் ரிபென்ட்டாக இருக்கிறது. டேர்ன் அவே ஃப்ரம் இட் அண்ட் சீஸ் டூயிங் இட், அதாவது நம்ம அது மேற்கொண்டு செய்யாதபடிக்கு நம்ம இருப்போமானால் அதுதான் ட்ரூ ரிபென்டன்ஸாக இருக்குது. ரிபென்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் சால்வேஷன். ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட வேண்டும்னா அவங்க என்ன பண்ணணும், முதலாவது அவங்க மனம் திரும்ப வேண்டும். முதலாவது அவங்க மனம் திரும்ப வேண்டும். இங்கே ரிபென்டன்ஸ் வந்து யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முதலாவது வந்து ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து 3:1-2 வந்து என்ன வாசிக்கிறேன்னா ரிபென்டன்ஸ் சொல்கிறார். ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் அவர் என்ன பண்ணுகிறாருன்னா மத்தேயு 4:17 என்ன பண்ணுறாங்க அது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது அப்புறம் அந்த டிசைபிளுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. லூக்கா 24:46
கிறிஸ்து பாடுபடவும் 3 மரித்தோலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதா இருந்தது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அப்போஸ்தலர்ல 2:38 பீட்டர், அதுதான் ஒரு கிறிஸ்டியானிட்டியோடைய ஃபர்ஸ்ட் சர்மன், அதுதான் கிறிஸ்டியானிட்டியோடைய ஃபர்ஸ்ட் சர்மனை எப்படி ஆரம்பிக்குதா, ரிபென்ட், அங்க வந்து மனம் திரும்புகள் என்று பேதுரு சொல்லுகிறார். மனம் திரும்புகள், மனம் திரும்பி நீங்கள் யாரால் எல்லாரும் கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் அப்போஸ்தல் பவுல் தன்னுடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போதும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த அகரிப்பாவோட ராஜாவுடைய அவர்கிட்ட அந்த ஃபுல் காரியத்தை சொல்லும் போதும் அங்கே என்ன சொல்கிறாருன்னா அவர் மனம் திரும்புதலை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர் இடத்துல சொன்னதாக சொல்கிறார். இவ்விதமாக இந்த ரிப்பன்டன்ஸை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். ரிப்பன்டன்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த காஸ்பிள், அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காஸ்பிளாக இருக்குது. அந்த ரெவலேஷன்லையும் அதை பார்க்குறோம். ரிபென்ட்ன்றது இட்ஸ் நாட் அ ஆப்ஷன், அதாவது அது வந்து நீங்கள் எல்லாரும் வந்து அது எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், விட்டுலாம் இல்லை, இட்ஸ் அ கமாண்ட், யூ ஷூட் டூ இட். ஐ மீன் நீங்கள் வந்து இதை பண்ணி ஆக வேண்டும், அது ஒரு கமாண்டாக இருக்குது. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுகிறாருன்னா அவருக்கு ஃபர்கிவ்னஸ் வந்து ஆல்வேஸ் ஆண்டவரிடத்தில் இருக்குது, மன்னிப்பு வந்து எப்போதுமே தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனா அங்கே என்ன பண்ணணும்னா அங்கே என்ன தேவைப்படுதுன்னா ட்ரூ ரிபென்டன்ஸ், அங்கே ட்ரூ ரிபென்டன்ஸ் வந்து தேவைப்படுகிறது. ஒருவேளை வந்து சர்ச்சில் வந்து அழுது ஜபம் பண்ணி மற்றவரிடத்தில் அறிக்கை செய்து ஸ்டில் வந்து அவங்க பண்ணுற காரியத்தை அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா தட்ஸ் நாட் அ ட்ரூ ரிபென்டன்ஸ், அது அவங்க வாழ்விலே அது கனியாய் பிறக்கப்படவில்லை. இப்போ வந்து நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் ட்ரூ ரெப்பன்டன்ஸோட தேவனுடைய பிரசன்னத்தில் வேர்ல்ட் லைட் பிரசன்ஸில் வரும்போது தேவன் நம்மளுக்கு அந்த நம்முடைய ரிப்பன்டன்ஸை அங்கீகரித்து நம்மளுக்கு ஃபர்கிவ்னஸ்ஸை நமக்கு கொடுக்கிறார். ஐ மீன் சங்கீதம் 51:16 தாவீது எழுதியிருக்கிற சங்கீதத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 51:16 வாசிப்போம்.
பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டவர் வந்து பலியை வந்து விரும்புகிறது இல்லை, ஆண்டவர் வந்து பலியை விரும்புகிறது இல்லை. ஆனா அவருக்கு அவருக்கு வந்து தகன பலியும் அவருக்கு பிரியமானது இல்லைன்னு என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இங்க என்ன மீன் பண்ணி சொல்றாருன்னா ஆண்டவர் வந்து பலியையும் தகன பலியும் அங்கீகரிக்கிறதுல சொல்லலை, நீங்க மனம் திரும்பதை காட்டிலும் நீங்க வெறுமனே வந்து பலியை செலுத்துக்கிறதுனாலையும் நீங்க தகனபலி செலுத்தினாலும் அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது, பிரியமா இருக்காது. 17 வசனத்துல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆமென். நாம வந்து ட்ரூ ரிபென்டன்ஸோட தேவனிடத்துல வரும்போது அங்க வந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, அதை புறக்கணியார். ஆமென். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர் அப்படி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் சங்கீதம் 66:18 என்ன வாசிக்கிறேன்னா, எந்த வசனத்தை வாசிப்போம்,
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
நம்ம எவ்வளவுதான் ஜபம் பண்ணாலும், எவ்வளவுதான் வந்து ஆண்டவர் பிரசனத்திலே வந்தாலும், எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்து கலந்துகிட்டாலும், நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்ததுன்னா நம்ம பிரேயர் வந்து கேட்கப்படாது. நம்ம பிரேயர் கேட்கப்படணும்னா என்ன வேணும்னா, நம்மளுக்கு ட்ரூ ரிபென்டன்ஸ் வேணும். ஆமென். ஏசாயா 59:1-2 நான் வாசிக்கிறோம். ஏசாயா 59:1-2 வாசிப்போம்.
இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
விதமா பைபிள்ல பார்க்கும் போது நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் வந்து குறுகி போவில்லை. அந்த என்ன சொல்லப்பட்டது, ஹீ வில் நாட் சேவ் அப்படின்னு சொல்ல, ஹி கேனாட் சேவ். அதாவது அவருடைய செவி, அவருடைய ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்திரமாகவும் இல்லை. நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய ஜெபத்துக்கே அது தடையா நிக்குது. நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு சில காரியங்களை வந்து நம்ம கவனிக்காம விடலாம், அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்க அது ஸ்டாப் பண்ணுது. எல்லாரும் நல்லா கவனிக்கும். அதாவது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து நிறைய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய காரியங்களை நம்ம வந்து ஜெபம் பண்ணுகிறோம், சப்ளிகேஷன் ஏறெடுக்கிறோம். ஆனாலும் வந்து ஒரு சில காரியங்கள், ஒருவேளை ஒரு சிறிய காரியமா கூட இருக்கலாம், அந்த சிறிய காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஜெபத்துக்கு தடையா நிக்குது. ஆண்டவர் செய்ய முடியாதது இல்லை, அவர் செய்யக்கூடாதவர் இல்லை, இங்க வேதவசனம் அப்படி சொல்லல. ஆனா வந்து என்ன தடையா இருக்குன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமீன். நம்ம அங்க அது மனம் திரும்பும் போது, அதை கரெக்ட் பண்ணும் போது, நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த வேவை வந்து கிளியர் பண்ணுகிறோம். ஆமீன். God வந்து God is so merciful. Hallelujah. அவர் ரொம்ப வந்து இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆமீன். நம்ம ட்ரூ ரிப்பென்டன்ஸோட வரும்போது God வந்து என்ன பண்ணுகிறார்னா, God can give my desire. அதாவது God can change my desire. He can give power over my desire. உங்களுக்கு வந்து உலகப்பரமான காரியங்கள் மீதில் அதிக டிசையர் இருக்கலாம், அது விட முடியாமல் உங்களால் இருக்கலாம். ஆனால் ட்ரூ ரிபென்டன்ஸோட அவர் சமூகத்தில் வரும்போது God can give you the power over that desire. He is killing that sin desire. Amen. அவர் வந்து அந்த sin desire வந்து கில் பண்ணுகிறார். உங்களுக்கு ட்ரூ ரிபென்டன்ஸ் இல்லைன்னா இன்னொரு கான்சிக்வன்ஸ் என்ன நடக்கும்னா, நீங்க வந்து பிளஸ்ஸிங்காக இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது காரியம் என்னன்னா, நீங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கும் பிளஸ்ஸிங் வராது. ஒன்று. இரண்டாவது, மற்றவங்களுக்கும் பிளஸ்ஸிங் வராமல் நீங்கள் தடுக்கிறீங்க. ஆமீன். நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிளஸ்ஸிங் வரல. ரெண்டாவது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலையும் பிளஸ்ஸிங் வராதபடிக்கு நீங்கள் தடை பண்ணுக்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை கரெக்ட் பண்ணிப்பீங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கும் பிளஸ்ஸிங் வரும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிளஸ்ஸிங் வரும். ஆமீன். அடுத்தபடியாக, why true repentance is important. அதாவது எதுக்காக வந்து இந்த ரிப்பன்டன்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட். பைபிளில் வந்து ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ரிப்பன்ட் தான் சொல்லுகிறார். நீங்கள் வந்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட ஃபஸ்ட்டு ப்ரீச்சிங்கே வந்து மனம் திரும்ப தான் இருக்குது. இஸ் த ஒன்லி வே டு எஸ்கேப் ஹெல். நீங்கள் வந்து பாதாளத்தை விட்டு திரும்பணுன்னாலும், பாதாளத்தில் விட்டு நீங்கள் வெளியே அது எஸ்கேப் ஆகணும்னா உங்களுக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதர்வைஸ் ரிப்பென்ட் ஆர் பெரிஷ். லூக்கா 13:3-5 நம்ம இதுவும் வாசிக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பலைன்னா என்ன ஆகும்னா, நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தில் அந்த 5 சபை காலங்களிலேயும் ஆண்டவர் வந்து ரிப்பென்ட் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பலை என்ன ஆகும்னா, நீங்கள் பெரிஷ் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் வந்து கைவிடப்படுவீர்கள். உன் விளக்கு தண்டை அதிலிருந்து அகற்றி விடுவேன். ஒவ்வொரு சபையிலும் இந்த மாதிரி சொல்லுகிறார். நீ மனம் திரும்பலைன்னா வந்து நான் உனக்கு விதமாய் நடக்கும் என்று ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சில சமயத்தில் என்னென்னா, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லை, அவங்களோட ஓன் ஐஸுக்கு அவங்க ரைச்சஸா தெரியலாம். இங்கே கப்பர்நகம், கொரேசின், பெத்சாயதா என்ற போத சிட்டிஸை ஆண்டவர் வந்து லூக்கா 10:13 விதமாய் சொல்லுகிறார். அவங்க அந்த சிட்டிஸ் வந்து ரொம்ப சின்ஃபுல் சிட்டிஸ் கிடையாது. அதில் அதாவது அதில் இருக்கிற மக்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, சில பேர் எல்லாம் ஃபுல்லாக சின்ஃபுல் சிட்டியில் சில பேர் ஒரு நல்லவங்களும் இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க வந்து நம்ம மறந்துடணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து குட்டாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இஃப் தயாரே அண்ட் சீடன் நினைவே சோதங்கமாரா, இந்த காரியங்கள் இவங்கெல்லாம் இப்போ நீங்கள் கேட்குற அந்த பிரசங்கத்தை அவங்க கேட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னையால் வரைக்கும் அவங்க வந்து அவங்க சர்வைவ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுகிறாரு. லூக்கா 10:13 வாசிப்போம்.
கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோவிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள்.
அவங்க வந்து உன்னிலே செய்யப்பட்ட இந்த பலத்த கிரியைகள், உங்க இந்த காதுகள் கேட்கப்பட்ட பிரீச்சிங்க வந்து அவங்க பார்த்தாங்க, கேட்டிருந்தாங்கன்னா அந்த சோதனை கமராக இருந்தாலும் சரி, நினைவே செய்தோன் தயாரே போன்ற அந்த காரியங்கள், அந்த அழிக்கப்பட்ட அந்த சிட்டிஸ் வந்து இன்னால் வரைக்கும் அது நிலைச்சிருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால எல்லாருமே வந்து ரெப்பன்ட் ஆக வேண்டும். ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றதுனால, ரெகுலராக சர்ச்சோட ப்ரோக்ராமில் கலந்துருக்கனால நம்ம வந்து ரிப்பன்ட் ஆகிட்டோன்னு இல்லை. ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய நம்மளுடைய நம்ம எதில் வந்து நம்ம லேக்காக இருக்கிறோம், எந்த ஒரு விஷயத்தில் நம்ம லேக்காக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்த முடியாது, நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. ரிப்பன்ட்ன்றது என்னென்னா, டேர்ன் அபவுட், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கோம் ஒரு ரூட்டில், யூ டர்ன், யூன்சிபிள் காமிக்குது, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா யூ டேர்ன் பண்ணுக்கிறோம். அதுதான் வந்து ரிப்பன்டன்ஸ். நம்ம போய்கின்ற பாதையிலே போகிறது இல்லை, அங்கிருந்து நம்ம திரும்பி வேற வழியாக வர்றது தான் டோட்டல் நம்மளுடைய வே சேஞ்ச், நம்மளுடைய டைரக்ஷனே சேஞ்ச் பண்ணிடுது. இதுதான் ட்ரூ ரிப்பண்டன்ஸாக இருக்குது. பிரதர் பிரானம் வந்து வாட் வென்ட் ஹீ அவுட் டு சீ என்ற மெசேஜில் என்ன சொல்கிறாருன்னா, காட் டசன்ட் சென்ட் யூ ஹெல் ஃபார் பீயிங் எ சின்னர், நீ பாவியாக இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து உன்னை நரகத்துக்கு அனுப்பலை. காட் சென்ட்ஸ் யூ டு ஹெல் பிகாஸ் யூ வோன்ட் ரிப்பண்ட், நீங்கள் வந்து மனம் திரும்பாது இருக்கிறதுனால. And take Christ as your savior, you refuse to take the right road. நீங்க வந்து அந்த ரைட் ரோட்ல நீ நடக்காத இருக்கனால, நீங்க ரிப்பென்ட் ஆகாததனால தான் வந்து ஆண்டவர் வந்து உங்களை வந்து நீங்க வந்து நரகத்துக்கு போக வேண்டியதா இருக்குது என்று பிரபணம் தன் மெசேஜை சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு லிமிட்டட் ஆஃபரா இருக்குது. ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வந்து பார்க்கும்போது, எல்லாம் ஷாப்பிங் மால்லையோ இல்லை வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்க்கும்போது சில ஆஃபர்ஸ் போடுவாங்க. இட்ஸ் அ லிமிட்டட் ஆஃபர், இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிப்பன்டன்ஸோட இதுவும், அதுக்கும் ஒரு பீரியட் இருக்குது. அது வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பயர்ட் ஆகிடும். ஐ மீன் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரிப்பன்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிப்பன்டன்ஸ் ஹார்ட்டே கொடுக்கப்படாமல் போயிடும். ஆகியனால நம்ம ரிப்பன்ட் ஆக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இங்கே இரண்டாவதாக என்ன பார்க்குறேன்னா, அந்த வசனத்தில் காஸ்பல் 3
கர்த்தருக்கு வழி
இரண்டாம் வசனத்தை
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார்.
இங்க இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன பார்க்கறேன்னா, ரிப்பன்டன்ஸ்னால எனக்கு என்ன வந்து ரிவார்டு இருக்குது, எதுக்காக நான் ரிப்பன்ட் ஆக வேண்டும் பார்க்கும் போது இங்க என்ன பண்றேன்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எதுக்காக ரிப்பன்ட் பண்ண வேணும்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை நம்ம இங்க வந்து இந்த மத்திய வந்து சொல்லுகிறார். அதாவது ஒரு கிங் இருக்கிறாரு, கிங்டம் இருக்கிறதுனால அங்கே கிங் கிடையாது, ஒரு கிங் இருக்கிறாரு, இஸ் அ மெசையா, காட் இஸ் அ கிங். அந்த கிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இருக்கும்போது அவருக்கு ஒரு கிங்டமும் இருக்குது. அந்த கிங்டம் இருக்கும்போது அது வந்து இப்போ என்ன இருக்குன்னா, உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்குது என்று இங்கே அவன் அவிதமாய் ப்ரீச் பண்ணுகிறதையும் பார்க்குறோம். வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்ற என்ன? இங்கே வந்து மத்தேயர் வந்து தேவனுடைய பரலோக ராஜ்யம் என்று மேத்யு சொல்லியிருப்பார், அதாவது கிங்டம் ஆஃப் ஹெவன் சொல்லியிருப்பார். மார்க் லூக்காவில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சினானிமஸ் டேர்ம் தான், அது ரெண்டும் வந்து ஒரு இணைச்சொற்களாக இருக்கிறது. அதாவது எப்படின்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன் சொல்லும் போது தேவன் பரலோகத்திலிருந்து ரூலர்ஷிப் பண்ணும் போது அது வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொல்லப்படுகிறது. தேவன் வந்து மனுஷருக்குள்ள ரெயின் ஆகி நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை ஆளுகை செய்யும் போது அது கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிறது. இங்கே வந்து மேத்யூ வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன் என்ற டேர்ம் யூஸ் பண்றாருன்னா, ஜூஸ் வந்து இந்த டேர்மை வந்து அதாவது நம்மளுக்குள்ளே தேவன் எழுந்திருந்து ஆளுகை செய்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவன் பரலோகத்தில் தான் இருக்கிறார், அங்கிருந்து ஆளுகை செய்கிறான் தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதற்காக இங்கே விதமாக எழுதப்பட்டிருக்குது. மத்தேயும் 7:21 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். மத்தேயும் 7:21 வாசிப்போம்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதில் பிரவேசிப்பதில்லை.
தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறவனே அல்லாமல் அந்த ராஜ்யத்திலே யாரும் பிரவேசிக்க முடியாது. தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து நம்மளே எழுந்திருள வேண்டும். நம்மளுக்குள்ள எழுந்திருக்கும் போது அது வந்து நமக்குள்ளே அவருடைய கிங்டமை அவர் ஸ்தாபிக்கிறான்னு பாக்குறோம். மத்தேயு 6:10 அங்கே இயேசு கிறிஸ்து விதமாய் ஜெபிக்க முடியாது சொல்லி தருகிறான். என்ன சொல்லி தருகிறான், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்ல என்று அங்கே பிரேயரை சொல்லி கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டைமில், இந்த ப்ரெசன்ட் டைமில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து த ஏர்த் இஸ் அண்டர் 2 kingdoms, அதாவது 2 rajyangalukku நடுவில் இந்த வந்து இந்த ஏர்த் வந்து இந்த வேர்ல்டு வந்து போராடி கொண்டிருக்கிறது. There is a 2 kingdoms. The 2 kingdoms. One is the kingdom of light. One is the kingdom of darkness. Kingdom of darkness. Kingdom of light. In the world, Avidhumaa struggle. Yes, Christ is the prince of the world. Paul apostle is the god of the world. Satan is the god of the world. Satan is the என்ன பண்ணுகிறான்னா, இந்த எர்த்தை வந்து 6000 வருஷமா ஆண்டவர் வந்து அவனுக்கு ரூலர்ஷிப் கீழே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த 2 rajyangalukku நடுவில் நம்ம இருக்கும் போது நாம் எந்த ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம், நாம் எந்த ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம், நம்ம வந்து எந்த ராஜ்யத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமோ, எந்த ராஜ்யத்தை நம்ம ஆளுகை செய்ய முடியாது நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமோ, நாம் அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம். Whosoever you healed yourself, நீங்கள் வந்து எந்த ராஜ்யத்துக்கு உங்களை ஹீல் பண்ணியிருக்கிறீங்களோ, எந்த ராஜ்யத்தோட காரியங்களுக்கு உங்களை நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களோ, அந்த ராஜ்யத்துடைய அவளுக்கு நம்ம இருக்க வேண்டியதாக. இந்த 2 kingdoms ஒன்று ஒன்று கொடுத்து ரொம்ப அப்போசிஷன் இருக்குது, ஒன்று ஒன்று எதிர்த்து கொண்டிருக்கிறது. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துடைய லீடர்ஷிப் கீழே இருக்கிறோமா, இல்லைனா வந்து அந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் என்ற அந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 2 rajyathai கீழே நம்ம இருக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம உலகத்தை சுற்றி பார்க்கும்போது எப்படி இருக்குது, நம்மளுக்கு எப்படி தோணுது, வி ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். நம்ம வந்து இந்த உலகம் வந்து இப்போ இது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு ஏற்றதா இல்லை, உங்களோட இறுதியை அவிதமாக சொல்லுதா, நீங்கள் வந்து இந்த உலகம் வந்து வாழ்கிறதுக்கு ஏற்றதா இல்லைன்னு உங்களுக்கு உறுதியை சொல்லுதா. அதாவது இந்த வேர்ல்ட்லி சிஸ்டம், இந்த வேர்ல்டோட சிஸ்டம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது, இது நமக்கு ஏற்றதாகவே இல்லை. ஐ மீன் அது இந்த வேர்ல்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம சுற்றி முற்றி நடக்கிறதை நம்ம பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப வந்து வேதனையாக இருக்கிறதா. நீங்கள் வந்து இந்த ராஜ்யத்துக்குரியவர் இல்லை. ஐ மீன் உங்களுடைய ராஜ்யம் வந்து அங்கே இன்னொரு இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு அவிதமாக தான் இருக்கிறோம், ஆனால் இது டெம்பரல் கிங்டமாக இருக்குது. தேவன் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அமெரிக்க தேசத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி, அந்த ப்ரோட்டஸ்டன்ட்களால் வந்து அது உருவாக்கப்பட்டது. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, காடோட அந்த பைபிளை குறித்து பைபிளோட ஒரு பேட்டர்ன், அந்த தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க வந்து அந்த எல்லா காரியங்களும் அமைத்து வைத்திருந்தார்கள். வி ட்ரஸ்ட் இன் காட்னு அவங்களுடைய கரன்சியில் அவங்க எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து எங்கே போனாலும் ஜெபம் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டில் ப்ரேயர் பண்ணுவாங்க, காலேஜஸில், ஸ்கூல்ஸில், எந்த ஆஃபீஸில், எங்கே இருந்தாலும் ப்ரேயர் இருக்கும், எங்கே இருந்தாலும் விதமாக இருக்கும். சண்டேஸ் வந்து ஹாலிடேஸ் விட்டு வர்ஷிப்புக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவங்க கவர்மெண்ட் லாஸ் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் பிளேஸில் நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா, பப்ளிக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து அதாவது ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜ்லேயோ அவ்விதமாக நீங்கள் ஏசி கிறிஸ்துவை கொடுத்த நாமத்துக்கு கொடுத்து சொல்லும் போது என்னன்னா, அது வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க காட்ஸ் லா, அவங்க லாவில் வந்து இப்போ அவங்க அப்படி ஏற்படுத்திருக்காங்க. சண்டேஸில் தான் எல்லா ப்ரோக்ராமும் வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த கவர்மெண்டோட ப்ரோக்ராம்லாம் கூட பார்க்கும்போது எதுனால ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சண்டேஸில் அவங்க அதிகமாக அதை வச்சுக்கிறாங்க. அவங்க தேவனுடைய அவிதமாக அந்த ஒரு இது ஏற்படுத்தும் போது, வார்த்தை கொண்டு அவங்க ஏற்படுத்தும் போது, இப்போ வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப மோசமான கண்ட்ரியாக இருக்குது. அங்கே தான் வந்து எல்லா பாவத்துக்கும் வந்து அது ஒரு தூண்டுதலாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரியாக அது இருக்குது. அது வந்து ஒரு காட் நேஷனாக இருந்தது, இப்போ வந்து அப்படி இருக்குது. நம்ம வாழ்கிற தேசம் வந்து அவிதமாக இல்லை. நம்ம வந்து இது ஒரு அஞ்ஞான மார்க்கத்தாரால் ரூல் பண்ணப்படுகிற தேசமாக இருக்குது. ஆனாலும் இங்கே கொடுக்கப்பட்ட லா வந்து பார்க்கும்போது அது வந்து பிரிட்டிஷோட லா, அது வந்து பேஸ்ட் ஆன் பைபிள். பைபிள்லேருந்து தான் அந்த லாவே வந்து இருக்குது. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க, பைபிளோட லாலேருந்து தான் வந்தாங்க. இப்போ அந்த லாஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பல விதமான காரியங்களை அவங்க செய்கிறாங்க. நம்ம வந்து இந்த உலகத்தோட சிட்டிசன்ஷிப் இல்லை. நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது? பிலிப்பியர் 3:20 வாசிப்போம். அதனால வந்து இந்த காரியங்கள்லாம் இது வந்து வெரி சூன் இதெல்லாம் ஒழிஞ்சு போகும். இந்த ராஜ்யம் ஒழிஞ்சு போகும். நம்மளுடைய அந்த ராஜ்யம் வந்து ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்கிறது. இன்ஃபுளுன்ஸ் மெசேஜ்ல த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் அனதர் 62 வருஷத்துல 10 மாதத்தில் பிரபரான விதமாக ப்ரீச்சிங் சொல்லியிருக்கிறார். யூ மஸ்ட் ஆல்வேஸ் டு ஸ்டே வேர் த கிங்டம் ஆஃப் காட் இஸ், வேர் த க்ளோரி ஆஃப் காட் இஸ் போரிங் அவுட். ஸ்டே வேர் யூ கேன் பி ஸ்பிரிச்சுவலி ஃபெட் டே அண்ட் நைட். அதாவது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து அந்த கிங்டம் ஆஃப் காட் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் இருக்கணும்னு பிரபரான சொல்லுகிறார். கிங்டம் ஆஃப் காட் வந்து எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே தான் இருக்கணும். கிங்டம் ஆஃப் காட்ன்றது எதை சொல்லப்படுதுன்னா, அவருடைய பரிசுத்தாவியம் கிங்டம் ஆஃப் காட் தான். ஆமென். அவருடைய பரிசுத்தாவியம் எங்கே பொழியப்படுகிறதோ அங்கே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பிரபரானம் சொல்கிறார். ஸ்டே வேர் யூ கேன் ஸ்பிரிச்சுவலி ஃபெட். நீங்கள் எங்கே வந்து ஆவிக்கிற ஆகாரத்தை நீங்கள் புசிக்கிறீங்களோ அங்கே நீங்கள் நிலைத்திருங்கள். அதுதான் உங்களோட கிங்டம் ஆஃப் காடாக இருக்குது. ஆமென். திஸ் மெசேஜ் ஆஃப் த ஹவர் இஸ் அ கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் தான் வந்து இட்ஸ் அ ஒன்லி லைட். ஆமென். அதுதான் வந்து கிங்டம் ஆஃப் காடாக இருக்குது. ஆமென். எதில நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரபரானம் சொல்கிறார். ஸ்பீக் டு த ராக் 53:11-15 சொல்லப்பட்ட அந்த பிரசங்கத்தில், ஐ வாண்ட் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கெட் இன் டு த கிங்டம் ஆஃப் காட் நவ். இப்போது நீங்க அதுக்குள்ள பிரவேசிங்க. ஏன்னா அது உங்களுக்கு சமீபத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு சமீபத்து இருக்கிறது, அதுக்குள்ளே பிரவேசிங்கள் என்று அங்க தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். கிங்டம் ஆஃப் காட் வந்து ஒரு மெசேஜ் ஆஃப் த ஹேவராக இருக்குது. அதுதான் வந்து தேவனுடைய ராஜ்யமாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும். ஆமேன். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு கிங்டம் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு வீடும் வந்து ஒரு கிங்டமாக இருக்குது. ஒவ்வொரு வீடும் ஒரு கிங்டமாக இருக்குது. ஆமேன். அந்த கிங்டம்த்தை நம்ம எப்படி நம்ம ஆளுகை செய்கிறோம், அது தேவனுடைய பிரமாணங்கள்தினால வார்த்தையின்படி நம்ம ஆளுகை செய்கிறோமா, வார்த்தையின்படி அதை வழிநடத்துகிறோமா இல்லையா? நீ வார்த்தைப்படி வாழ்ந்த கிங்டமை நீங்கள் வழிநடத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவன் அங்கே எழுந்திருப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். நீங்கள் வார்த்தையின்படி இல்லைன்னா, வார்த்தைக்கு புறம்பாக இருக்குமானால், வார்த்தையின் ஒத்தபடி அது அந்த தேசமானது ஆளுகை செய்யப்படவில்லை என்றால் அங்கே வந்து என்ன பண்ணும், கர்ஸ் வரும். இரண்டாவதாக நீங்களும் வந்து, மூன்றாவதாக நீங்கள், அதாவது எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் இஸ் ஓன் கிங்டம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்கு ஓன் கிங்டம் இருக்கு. அது என்னன்னா, இதுதான் அந்த கிங்டம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாம்சம், இந்த சரீரம் பாடி, ஸ்பிரிட், சோல், இது நம்மளுடைய கிங்டமாக இருக்குது. இதை நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். ஆமேன். யுவர் நம்ம வந்து இதை ஆளுகை செய்யும்படியாக தேவன் நமக்கு இந்த கிங்டமை தந்திருக்கிறார். எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பாடியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுகிறீங்க? பாடியை வந்து தேவையில்லாத காரியங்களை உள்ள அனுமதிக்கிறீர்களா? உங்கள் ஸ்பிரிட்டில் வந்து தேவையில்லாத காரியத்தை அனுமதிக்கிறீங்களா? உங்கள் சோலை வந்து வேற வந்து கர்த்தருக்கு வார்த்தைக்கு புறம்பட்ட காரியங்களை நடத்துகிறீர்களா? நீங்கள் உங்கள் கிங்டம்ஸை எப்படி நீ ரூல் பண்ணிடுங்க, இது உங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஆமீன். நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த கிங்டம்த்தை நீ ரூல் பண்ணும். ஹல்லேலூயா. நீ யூ ரெயின் இன். ஹல்லேலூயா. நீ வந்து இந்த கிங்டம்ல எழுந்திருக்கணும் ஆண்டவரே. எனக்குள்ளே வந்து இந்த சிங்காசனத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் உட்காரல இந்த சிங்காசனத்தில், இந்த சிங்காசனத்தை உமக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. நான் உமக்கு கொடுக்கும்போது இது உண்மையாக எப்படி இருக்கும், இது ஒரு தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும். தேவன் வந்து இதில் ஆளுகை செய்யும் போது அங்கே என்ன இருக்கும், அங்கே வந்து பீஸ், ஜாய். ஹல்லேலூயா. எல்லாமே அங்கே இருக்கும். ரைச்சியஸ்னஸ், பீஸ், ஜாய். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது, என்ன இருக்குன்னா, அங்கே வந்து தேர்ஸ் நோ மோர் டியர்ஸ், அங்கே வந்து அழுகை கிடையாது. தேர்ஸ் நோ மோர் சஃபரிங், தேர்ஸ் நோ மோர் பெயின், தேர்ஸ் நோ மோர் சிக்னஸ், தேர்ஸ் நோ மோர் பிசிக்கல் இன்ஃபர்மேட்டிஸ், தேர்ஸ் நோ மோர் ப்ராவர்ட்டி, அங்கே வந்து இதெல்லாம் கிடையாது. ஐ மீன் அங்கே என்ன இருக்குன்னா, ரைட் righteousness, peace and joy. Hallelujah. அங்க தேவனுடைய அன்பு, அவருடைய நீதி, ஆமென், அவருடைய சமாதானம், ஜாய்னஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த கிங்டம்தை வந்து தேவனுக்கு ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் வந்து அவ்விதமாய் வந்து அந்த ஆளுகை வந்து அந்த தேசத்தை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ரெண்டு குழந்தையில வந்து பவுலோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாசிக்கிறோம். ரெண்டு குழந்தையர் 12:2 வாசிப்போம்.
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார்.
இங்க என்னன்னா, பவுல புருஷன் வந்து அந்த தேர்ட் நம்ம ஹெவன் வரைக்கும் போயிருக்கிறார். தேர்ட் ஹெவன் வரைக்கும் போயிட்டு அங்க மறுபடியும் வசனத்து,
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார்.
இதை வந்து குறித்து பவுல் அப்போஸ்தலனால அது சொல்லவே முடியல. 14 இட் கெப்ட் குவைட். 14 ஆல்மோஸ்ட் என்ன பண்றாருன்னா, அதை குறித்து சொல்லக்கூட முடியல, அவ்வளோ அபூர்வமாக இருந்தது அந்த தேசம் இருந்தது. ஐ மீன் அங்கே வந்து பீஸ், ஜாய், ஹல்லேலூயா, அங்கே லவ், பர்ஃபெக்ட் லவ் இருந்தது. ஐ மீன் 14 வந்து அவன் அதை சீல் பண்ணி வச்சுருந்தான், அவனால் சொல்ல முடியல. அதே போல் தான் பிரனாம் வந்து இந்த மூன்றாம் வரைக்கும் தேர்ட் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அந்த 6 எடுத்துக்கொள்ளும் போது அவரும் அதே தான் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, பர்ஃபெக்ட் லவ் இல்லைன்னா நீங்க இங்க வர முடியாது. ஐ மீன் ஒருவர் பர்ஃபெக்ட் லவ் இல்லைன்னா நீங்க வர முடியாது. அதை குறித்து தான் வந்து நீங்க ப்ரீச் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அங்க அவருக்கு சொல்லப்பட்டதாய் இங்க சொல்லியிருக்கிறார். அதனால அந்த தேர்ட் ஹெவன் வந்து வந்து அந்த கிங்டம் ஆஃப் காட் வந்து அவ்விதமான ஒரு சிறந்த ஒரு இடமா இருக்கிறது. கேப்ரியல் வந்து மேரிக்கு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தை வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ராஜ்யத்துக்கு முடிவு இராது, இந்த ராஜ்யம்லாம் வந்து முடிவரும், இந்த ராஜ்யம் எல்லாம் முடிவரை நேரத்துல நம்ம இப்ப இருக்கிறோம். அதாவது புறஜாதிகள் ராஜ்யம் வந்து 4 ராஜ்யங்களாக நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து தானே ஒரு வீடியோ இருக்கிறது, அதை குறித்து போதுகிற பேசங்க பண்ணிருக்கிறேன், அதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 4 ராஜ்யங்கள் வந்து அது ஒரு ஜென்டல் கிங்டம் இருக்குது. அந்த ஜென்டல் கிங்டம் வந்து இப்ப எப்படின்னா, இது கடைசி கிங்டம்ல நம்ம இருக்கிறோம், 4 ராஜ்யத்திலே நம்ம இருக்கிறோம். இந்த 4 ராஜ்யத்தின் காலத்துல என்னன்னா, இது வந்து முடிவரை நாளத்திலே நம்ம இருக்கிறோம். லூக்கா 1:33 வாசிப்போம்.
அவர் யாக்கோபின் குடும்பத்தாரே என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார்.
ஆனா இந்த ராஜ்யத்துக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த ராஜ்யத்துக்கே முடிவே இராது. ஹல்லேலூயா, இட்ஸ் எட்டர்னல் கிங்டம். ஆமென். இப்போ அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள ஸ்தாபித்திருக்கும்னா, ஹல்லேலூயா, இப்போ உங்களுக்குள்ள அந்த ராஜ்யம் ஸ்தாபித்திருக்குனா உங்களுக்குள்ள நீங்க அந்த ராஜ்யத்துல இருப்பீர்கள். ஆமென். அது வந்து ஒரு கண்டினியூஷன் ஆயிருக்கிறது. ஆமென். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து வந்து ஃபுல் காஸ்பிள் பார்க்கும்போது, நம்ம ஃபுல் காஸ்பிளை பார்க்கும்போது என்னத்தை குறித்து சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே வந்து தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய. இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்காரு, அவருடைய பேரபிள்ஸில், அவருடைய மெசேஜில், அவர் இதில் பார்க்கும்போது, வசனங்கள் எல்லா வசனையும் பார்க்கும்போது, அவர் வந்து எங்கள் ஜபாலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இது போல் நிறைய வசனத்தை நம்ம அந்த காஸ்பிளில் பார்க்கலாம். எல்லா காஸ்பிளையும் பார்க்கும்போது அவர் அற்புதங்களை செய்து என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் என்று அந்த ராஜ்யத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய பர்பஸ் என்னென்னா, நம்ம வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியோட பர்பஸ் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. ஹல்லேலூயா. இட்ஸ் அ லிட்ரல் ஒரு கிங்டம் ஒன்று இருக்கிறது, அந்த கிங்டம்ல நம்ம பிரவேசிக்க வேண்டும். அதுக்கான அழைப்பு தான் இந்த யோவான்ஸ்நானனுடைய அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து பேரபிளில் சொல்லும் போது, ஒரு விதைக்கிறவன் புறப்பட்டு செல்கிறான், அது எப்படி இருக்குன்னா, பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பா இருக்கிறது, அவர் மஸ்டர்ட் ஸ்டீலுக்கு ஒப்பா இருக்கிறது, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, அது வந்து ஒரு முத்துக்கு ஒப்பா இருக்கிறது, அது வந்து ஃபிஷிங் நெட், அது வந்து வலைக்கு ஒப்பா இருக்கிறது, அது வந்து ஓல்ட் அண்ட் நியூ ட்ரெஷருக்கு ஒப்பா இருக்கிறது. இது அந்த கிரேட், அது எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா தேவனோட ராஜ்யம், தேவனோட ராஜ்யம். நீங்கள் வீட்டில் போய் படிக்க பாருங்க, உங்கள் காஸ்பல்ஸ் படிக்கும் போது எல்லாமே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம் தான் இது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை தான் பிரசங்கித்தார். ஆமென். இப்போது நம்ம இந்த
ஸ்ட்ரேஞ்ச் ஒரு கிங்டம்ல நம்ம இருக்கலாம். இது வந்து சாட்டானிக் கிங்டம், இது காட் அலோ பண்ணிருக்கிறாரு. ஆனாலும் நமக்கு எல்லாம் ஒரே ஒரு ஆறுதல் என்ன, உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காஸ்பல் வந்து என்ன, காஸ்பல் பேர் மீனிங் என்னன்னா, இட்ஸ் எ குட் நியூஸ். It's a good news about what? It's good news about you have a greatest kingdom. You have a kingdom. Amen. உங்களுக்கு வந்து தேவன் ஒரு ராஜ்யத்தை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அந்த டேலண்ட்ஸ் குறித்து பார்க்கும்போது எல்லாத்துலேயும் வந்து தேவனுடைய ராஜ்யம் வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது. லூக்கா 12:32-34 வாசிப்போம். 32 வாசிப்போம். லூக்கா 12:32.
பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா, பயப்படாதே சிறுமந்தையே. நம்ம இந்த ஸ்ட்ரேஞ்ச் கிங்டம்ல இருந்தாலும் நம்ம எதுக்கு பயப்பட வேண்டாம், நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நமக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது. நீங்க வந்து அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம வந்து அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளா இருக்கிறபடினாலே நம்ம உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம பயப்படாதபடிக்கு நம்ம வந்து இந்த குட் நியூஸ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 3-4 வசனத்தை வாசிப்போம்.
வழியை ஆயத்தப்படுத்துங்கள்,
பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவ சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டவன் இவனே. இங்க மத்தேயு வந்து கரெக்டா கேப்சர் பண்ணுகிறார் அந்த வசனத்தை. இந்த ப்ராஃபஸி வந்து இவருக்கு எது சூட்டா ஆகும்னு சொல்லிட்டு மேத்யூ கரெக்டா சூஸ் பண்ணிருக்கிறார். அமேன். அது இந்த மனுஷனை குறித்து மட்டும்தான் அது சொல்லப்பட்டிருக்குது. அமேன். இந்த மனுஷனுக்கு தான் வந்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது என்று அவருக்கு பரிசுத்தாவினாலே அது மேத்யூ அதை எழுதியிருக்கிறார். அமேன். இவர் என்ன பண்ணுகிறார்னா, நான் வனந்தத்தில் கூப்பிடுற சத்தமா இருக்கிறேன் என்று யோவானுக்கும் தெரிகிறது. நம்ம லூக்கால நம்ம அதை வாசி யோவான் 1:23 அதை வாசித்திருக்கிறோம். அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தமா இருக்கிறேன் என்று அவன் ரிப்ளை பண்ணுகிறான். அமேன். அதாவது அந்த காலத்துல வந்து இந்த ராஜாக்கள் வந்து பிரயாணப்பட்டு போகும் போதும் அந்த டெசர்ட்ஸ்ல எல்லாம் பிரயாணப்பட்டு போகும் போதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோடை வந்து அவங்களுக்கு முன்பாக சரி பண்ணி கொண்டே போவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க போறதுக்கு வழியே வந்து சரி பண்ணிக்கொண்டே போவாங்க. பள்ளங்களா இருந்தா அதை நிரப்பி, ஏதாவது கல்லு மெல்லு மேடா இருந்தா அதெல்லாம் கட் பண்ணி நாக் பண்ணி அவங்க வந்து அந்த அதை ஒரு வேவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுகிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரியல் ப்ரிப்பரேஷன் வேணும். ரியல் ப்ரிப்பரேஷன் ஆன் வாட்? ரியல் ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளோட ஹார்ட்ல வேணும் அப்படின்ற இங்க வந்து யோவான் வந்து ப்ரீச் பண்ணுகிறாரு. உங்களுக்கு வந்து ரியல் ப்ரிப்பரேஷன், உங்களோட ஹார்ட் வந்து ரைட் ஆகணும். ஏன்னா The Messiah King is coming. Amen. அங்க வந்து ஒரு மெசையா கிங் வருகிறாரு. அதனால உங்களுக்கு வந்து உங்க ஹார்ட் வந்து கரெக்டா இருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணப்பட வேணும் என்று இங்கே வந்து ப்ரீச் பண்ணுகிறார். எனி குட் திங், அதாவது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எந்த கிரேட் காரியத்தையும் வந்து ஆண்டவர் பண்ணுன்னா அங்க வந்து ஒரு கிரேட் ப்ரிப்பரேஷனை வந்து ஆண்டவர் பண்ணுகிறார். நம்முடைய ஹார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு வில்டர்னஸா இருக்குது, ஒரு டெசர்ட் போல இருக்குது. அது டெசர்ட் போல இருக்கிறது. ஆண்டவர் அதுக்குள்ள வரணும்னா அங்க வந்து என்ன பண்ணுன்னா, அது சரி செய்யப்பட வேண்டும் என்று வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, யோவான் ஸ்நானகருடைய ஒரு பர்சனாலிட்டி அண்ட் மினிஸ்ட்ரி குறித்து இங்க மேத்யூ சொல்லுகிறான். அந்த பர்சனாலிட்டி எப்படி இருந்ததுன்னா, இஸ் அ சிம்பிள் பர்சன், இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன். அவரை பார்த்தா வந்து எப்படி இருக்குதுன்னா, அவர் வந்து அவர் இதை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரை ஒட்டக மயிர் உடைய தரித்திருந்தான். இது எதை குறிக்குன்னா, அவர் வந்து ஒரு எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுறா, தோல் உடை அடைந்திருந்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அது போல ஒரு அப்பியரன்ஸ், அதே போல ஒரு போல்ட் ப்ரீச்சிங். எதை குறித்துமே அவர் வந்து பயப்படுறதே இல்லை. பொலிட்டிக்கல் கொடுத்தும் எந்த ஒரு சக்தியை கொடுத்தும் பயப்படுத்தாதபடிக்கு அவர் வந்து போல்டாக பிரீச் பண்ணுகிறார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டு ஒரு ப்ராஃபிட் அனுப்பினார். ஆமேன். அந்த ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, இதே போல ஒரு அனாயிண்டிங் தான் அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அதே எலியாவின் ஆவியை உடையவராக அவர் வந்தான்னு பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகரனை குறித்து அந்த ப்ராஃபஸி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் வந்து எலியாவின் ஆவியை உடையவராய் அவர் வந்து நடந்து போவார் என்று அது யோவான சந்தனை குறித்து அங்கே ப்ராஃபஸை சொல்லப்பட்டிருக்குது. அதே போல அவர் வந்து எலியாவின் ஆவியுடையா வந்திருக்கிறார். மல்கியா 4:5 வாசிப்போம்.
இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன்.
இங்க வந்து இது ரெண்டு பேரை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்குது. இங்க வந்து கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படியாக எலியாவையும் ஆவியும் பலமுடையனாக அங்க நடப்பான்னு பாக்குறது. ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு வந்து தேவன் வந்து ஆண்டவர் வந்து யோவான் ஸ்நானகரை ஆண்டவர் சூஸ் பண்ணிருக்காரு. இஸ் த ஃபோர் ரன் அவர் இஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங். செகண்ட் கம்மிங்க்கு ஒரு ஆண்டர் வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கிறார். அதுதான் வில்லியம் ஹரியம் பிரனஹம் என்ற ஒரு தீக்குதர்சியை சூஸ் பண்ணியிருக்கிறார். அவரும் வந்து ஒரு எப்படி இருந்தார்னா, ஒரு சிம்பிள் பர்சன், சிம்பிள் ஹம்பிள் பர்சனாக இருந்தார். தேவன் வந்து அவளை வந்து இந்த ஸ்தாபனங்களுக்கு எதிராகவும் ஸ்தாபன கோட்பாடுகளுக்கு எதிராகவும் போல்டாக ப்ரீச் பண்ணார். இங்கே வயல் டேனி குறித்து அவர் ஆகாரமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். யோவான் சொன்னது வெட்டிக்கிளையும் காட்டு தேனும் அவருக்கு ஆகாரமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். இந்த காட்டு தேனை குறித்து பார்க்கும்போது அது வந்து வைல்டாக இருக்கும், மனுஷங்க யாருமே அதை டச் பண்ண மாட்டாங்க, யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. அந்த காட்டு தேனை வந்து அவனுடைய ஆகாரமாக இருக்குது. அன்டச்ட் பை எனி மேன் மேட் ப்ராசஸ். அதாவது நோ ஹியூமன் ஒப்பீனியன், ஒரு ஹியூமன் ஒப்பீனியனும் கிடையாது. நோ மேன்மேன் ட்ரெடிஷன், ஒரு மேன்மேட் ட்ரெடிஷன் கிடையாது. ஜஸ்ட் பிலீவ் த பைபிள் இட்ஸ் வே. அதாவது தேவன வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அதில் வந்து எந்த மேனோட கிரீடும் அதில் இருக்கக்கூடாது, எந்த தனிப்பட்ட மனுஷனுடைய கருத்துக்களும் அதில் இருக்கக்கூடாது. தேவன் வார்த்தையில் என்ன சொல்லியிருக்காரோ அதையே பேசுது. ஆமென். நமக்கு கொடுக்கூட தீக்குதசி எப்படி பேசியிருக்கிறாரு, அதே தான் பேசியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா பைபிள் என்ன பேசுதோ, நம்ம எப்படி அழைக்கப்படுகிறோம், வி ஆர் பைபிள் பிலீவர்ஸ். ஆமென். நம்ம பைபிள் பிலீவர் என்று அழைக்கப்படுகிறோம். நம்ம பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பேசுவோம். எந்த வந்து மனுஷனுடைய கிரீடையும் டாக்மாவையும் நம்ம விசுவாசிக்கவில்லை. ஆமென். அடுத்த 2 வசனத்தையும் வாசிப்போம். 5:6 வாசிப்போம்.
அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள்.
இங்க வந்து ஜானோட மினிஸ்ட்ரியோட சக்சஸ் பார்க்கிறோம். இது என்ன சக்சஸ்னா, அவருடைய ப்ரீச்சிங் வந்து ஒரு ரிவைவலை கொண்டு வந்திருக்கு. ஹலலுயா, ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வந்திருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேம் நகரத்தாரம் அது மாத்திரமல்ல யூதா தேசத்தை அனைவரும், யோர்தானுக்கு சுற்றுப்புறத்திற்கிற எல்லாரும் வந்து அவன இடத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, யோர்தான் நதியினால் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று பார்க்குறோம். இது வந்து இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் அந்த அவருடைய ப்ரீச்சிங்கு. அவர் வந்து 6 தான் அவர் மினிஸ்ட்ரி இருந்தது நம்ம வேதத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 6 மினிஸ்ட்ரி வந்து எவ்வளோ கிரேட் மினிஸ்ட்ரியாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் வந்து அவரே அவர் வல்லமையாக இந்த மனுஷரே பயன்படுத்திருக்கிறார். அது வந்து ஒரு யூனிக் நேஷனல் மூமெண்ட், ஒரு பெரிய வந்து ஒரு எழுப்புதலாக அங்கே வந்து வைட் ஸ்ப்ரெட் ரிவைவல் மூமெண்ட், ஒரு பெரிய எழுப்புதலாக ஆண்டவர் தான் கட்டளையிட்டார். பொதுவாகவே யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க வந்து தங்கள் பாவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சின் அதாவது ஜீவ்ஸ் வந்து அவங்க சின்னர்னு சொல்லிட்டு ஆல் பொதுவாக அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அவங்களுடைய டீட்ஸை குறித்து. அதாவது இண்டிவிஜுவலாக, அது இண்டிவிஜுவலாக வந்து பாவ அறிக்கை வந்து அவங்களுக்கு வந்து சில காரியங்கள் உண்டு. ஆனால் பொதுவாக வந்து நேஷ்னலாக தான், அதாவது ஒன்ஸ் இன் அ இயர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க பாவங்களை அறிக்கையிட்டு அவங்க பலி செலுத்துவாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது இவங்க வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து அவங்க வந்து கர்த்தத்தில் ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு பார்க்கணும். ஞானஸ்தானம் பார்க்கும்போது இது வந்து யோவான் ஸ்நானகன் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலை, அதாவது தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கல, அங்கே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறார். இது என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு செரமனியல் வாஷிங். ஏற்கனவே ஜூஎஸ்ஸோடைய முறைமைகளில் இது இருக்குது. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பொதுவாக வந்து ஜென்டைல் தான் வந்து அவங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஜென்டைல் ஒரு ஜீவாக கன்வெர்ட் ஆகிறாங்கன்னா அவங்க வந்து அதை அவிதமான ஒரு வாஷிங்கை அவங்க பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தர் வந்து ரொம்ப தூரம் ஆண்டவரை விட்டு போயிட்டான், ஒரு ஜீவ் ரொம்ப தூரம் ஆண்டவரை விட்டு போயிட்டான்னா அவன் மறுபடியும் நான் வந்து ஜென்டைல் போல ஒரு புரஜாதியாரை போல நான் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், எனக்கு வந்து இந்த வாஷிங் வேணும்ன்றது சொல்லிட்டு இந்த வாஷிங் வந்து அந்த ஞானஸ்தானம் பேருக்கிறது ஒரு முறைமையாக இருந்தது. இங்கே ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து ஒரு யூனிக் பேப்டிஸ் ஒரு இது ஏற்படுத்தினாரு. அங்கே எல்லாரும் வந்து தன்னை வந்து ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதனால தான் வந்து பேப்டைசர் என்ற ஞானஸ்தான ஸ்நானகன் என்ற ஒரு பட்டப்பெயரே யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. பேப்டிசம் வந்து இட்ஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் அ கிறிஸ்டியானிட்டி. ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எல்லாருமே செய்ய வேண்டும். இங்க வந்து பைபிள் காஸ்பிள் எப்படி ஆரம்பிக்குது, எடுத்த உடனே வந்து பேப்டிசம் தான் ஆரம்பிக்குது. பிரனாம் வந்து ஆரம்பிக்க அவர் மினிஸ்ட்ரியில வந்து மெயினா வந்து எது சொன்னாருன்னா, வந்து ஞானஸ்தானத்தை குறித்து ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது. கரெக்டான ஞானஸ்தானத்தை எடுக்கணும், நீங்க வந்து ஃபால்ஸ் நேம்ல ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க, நீங்க ரைட் நேம்ல ஞானஸ்தானம் பெறணும்ன்று பிரனாமுடைய பிரீச்சிங்கும் அவிதமாக இருந்தது. மத்திய 28:19 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்க வந்து கோ ஈ தேர்ஃபோர் டீச் ஆல் த நேஷன்ஸ். நீங்க வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்க டீச் பண்ணும். எதை குறிச்சு டீச் பண்ணுனா, கர்த்தரின் நாமத்தை குறித்து டீச் பண்ணும். அந்த வசனத்தை வாசிப்போம்.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து.
இது வந்து வசனத்தை வந்து ஒரு ஒரு சின்ன பசங்க கிட்ட சொன்னா கூட லிட்ரலா படிக்க சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா வந்து பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் டினாமினேஷன்ல இருக்கவங்களுக்கு இது அவங்க வேணும்னே தான் புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறாங்களான்னு கூட நமக்கு தெரியல. இது வந்து லிட்ரலா இங்க எப்படி எப்படி எழுதிருக்குன்னா, நேம்னு சிங்குலர்ல போட்டிருக்கு, நேம் ஆஃப் த ஃபாதர் கமா அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அதாவது இந்த மூணு பேருக்கும், இந்த மூணு டைட்டிலுக்கும், ஃபாதர் சன் ஹோலி கோஸ்டுக்கு ஒரு நேம் இருக்கு. இந்த நேமை நீங்க டீச் பண்ணணும் தான் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்க இதை உபதேசிக்கணும். அந்த நேம் இஸ் அ சிங்குலர் வேர்ட், ஐ மீன் அது வந்து இயேசு கிறிஸ்துவா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. நேம் ஆஃப் காட், அது த்ரீ இது வந்து அது டைட்டிலா இருக்குது. ஃபாதர் இஸ் அ டைட்டில், சன் இஸ் அ டைட்டில், ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ டைட்டிலா இருக்குது. நமக்கு வந்து அந்த நேம் என்னன்னு தெரியணும். ஐ மீன் பேப்டிசம் வந்து எடுக்கும் போது அது ஒரு டெஸ்டா இருக்குது. எதுக்கு டெஸ்ட்னா, உனக்கு வந்து தேவனுடைய நாமம் தெரியுதா இல்லையா, அங்க வந்து அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டுகளா இருக்கிறீர்கள். எவ்ரி பேப்டிசத்துல நீங்க வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு டெஸ்டா இருக்குது. அங்க வந்து ரைட் நேம் தான் நம்மளுக்கு டிக் ஆகுதா இல்லைன்னா வந்து தப்பாகுதா. நீங்க வந்து ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட்ல பெறும் போது அது தப்பானதா இருக்குது, அது பேர் வந்து தப்பா இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமன்றது போது அது கரெக்டா இருக்குது. காட் த ஃபாதர்ன்றது ஸ்கிரிப்சரல், காட் த ஃபாதர் என்று பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 16 times வந்து இருக்கிறத பார்க்குறோம். அதே போல காட் த சன் இஸ் நாட் அ ஸ்கிரிப்சர். குமாரனாகிய தேவன் பைபிள் இருக்கா, பைபிள் விதமாக இல்லவே இல்லை. இட்ஸ் நெவர் அப்பியர்ஸ் இந்த பைபிள், பைபிளில் எங்கேயுமே இல்லை. காட் த சன்னு இருக்கு, அதாவது தேவனுடைய குமாரன் இருக்குது, அது ஸ்கிரிப்சரல். ஆனால் காட் த சன்னு பைபிளில் எங்கேயுமே இல்லை. இதுவாக இருக்கும்போது நம்ம அந்த நேமை கொடுத்ததான ரெவலேஷனே இருக்க வேணும். காட் வந்து ஸ்பிரிட்டாக இருக்கிறார், அவருடைய காட் சன் வந்து எதை ரெஃபர் பண்ணார்னா, இட்ஸ் அ ஹியூமனிட்டி ஆஃப் கிரைஸ்ட், கிரைஸ்டோட ஹியூமன் பார்ட், அதுதான் சன். ஃபாதர் வந்து சூப்பர் நேச்சுரல் டிவினிட்டி இன் ஹிம், அவருக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் வந்து ஃபாதராக இருக்குது. ஹல்லேலூயா. ரோமர் 6:3 விதமாய் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானசாலம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மனத்துக்கு மரணத்துக்கும் ஞானசாலம் பெற்றதை அறியா இருக்கிறா. தேவன் சொல்லும் போது அவர் வந்து யாரா இருக்கிறார், கிரைஸ்டா இருக்கிறார். அவர் தான் மரித்தார். ஆமென். தேவன் மரிச்சார் சொல்லும் போது அவர் கிரை தேவன் அவர் வந்து மரிக்க முடியாது. தேவன் என்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து மரிக்க முடியாது. அவர் மனிதனா வரும்போது அவர் மரித்தார். நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஞானஸ்தானம் பெறும்போது அவருடைய மரணத்துக்கும் அவர் உயிர்த்ததுக்கும் நம்ம அங்க அடையாளத்தை காமிக்கிறோம். ஆமென். போன மார்க்கு இதுல வந்து கூட சொல்லியிருக்கிறேன், 1 Corinthians 10:2 வாசிப்போம். 1 Corinthians 10:2,
எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள்.
இங்க ஒரு பேப்டிசம் இருக்கு. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பேப்டிசம் இருக்கு. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஜூஸ் வந்து எகிப்துல இருந்து வரும்போது அங்க ரெட் சீயை கிராஸ் பண்ணுறாங்க. அங்க ரெட் சீயை கிராஸ் பண்ணும் போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெடீமர் மோசஸ். மோசஸ்னா நேம் என்னன்னா, ட்ரான் அவுட் ஆஃப் த வாட்டர். அவர் வந்து தண்ணீர்ந்து எடுத்தபடியால் அவர் பேர் மோசஸ் அழைக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணனா, மோசஸ் கீழே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பக்கம் வால் போல வாட்டர் இருக்கு, மேலே வந்து மேக சூழ்ந்திருக்கு, அவங்க அதுக்குள்ள கடந்து போறாங்க. அந்த மோசஸ் இந்த அந்த ரெடிமேடோ நேம் கீழே அவங்க ஞானசனம் பண்ணப்படுறாங்க. ஆனா வந்து டைட்டில் பேர்ல அவங்களை பின்தொடர்ந்து சில பேர் வராங்க. அது யாருன்னா, பாரோடும் பாரோடைய ஆர்மியும் வருது. பாரோட ஆர்மி வந்து அது அவங்க பின்தொடர்ந்து வரும்போது இவங்க வந்து உயிரோடு வெளியே வந்தாங்க, அவங்க வந்து ஃபுல்லாக மரித்தாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, பேப்டிசம் இந்த நேம், அதாவது நேமில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நேமாக இருக்குது. அந்த நேமில் வந்து ஞானஸ்தானம் பெறும் போது அவங்களுக்கு லைஃப் வருது. பாரோன்றது நேம் கிடையாது. பாரோன்றது அது ஒரு பட்ட பெயராக இருக்குது. இட்ஸ் டைட்டில், ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட் எப்படி ஒரு டைட்டிலோ அதே போல பவர்ன்றது ஒரு டைட்டிலா இருக்குது. அந்த டைட்டில்களை ஞானசனம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன என்ன முடிவுனா அவங்களுக்கு டெத்து தான். ட்ரிபுலேஷன்ல ட்ரிபுலேஷன் பீரியட்ல போகணும் இல்லை டெத்து. அவங்களுக்கு வந்து சால்வேஷன் கிடையாது, அவங்களுக்கு வந்து என்னது மீட்பு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஞானசனம் தவறா இருக்கிறது. யாருக்குமே பார்வோன்ற பார்வோடைய பேர் என்னன்னு தெரியாது. அதே போல டினாமினேஷன் பீப்புளுக்கு என்ன காடோட பேரே தெரியாது. அவங்களுக்கு ட்ரினிட்டி எப்படி இருக்காங்க, அவங்க வந்து ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி கோஸ்ட் அதையே ஒரு நேமா மாத்தி அவங்க அப்படி அதை ஒரு நேமா மாத்தி அப்படி வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபால்ஸ் டாக்டரினா இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசனம் எடுக்க வேண்டும் ரொம்ப அவசியமா இருக்குது. பிரபிரஹாம் வந்து எல்லா ஆத்தையும் நம்மளுக்கு அதை கரெக்ட் பண்ணுகிறார். ஆமீன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏழாம் வசனத்தையும் பன்னிரண்டு ஏழாம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதல்.
இங்க வந்து பரிசேயர்களும் சரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்து ஞானஸ்தானம் எடுக்க முடியாது வந்தாங்களா அவர்கிட்ட? இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து இந்த கிரேட் டூ கம்பெனிஸ் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்தாங்க. அது இல்லாமல் வந்து வேத பாரன் ஒரு சார் இருந்தாங்க, சனகரின் சங்கத்தின் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய குரூப் வந்து அந்த ரிசர்வில் இருந்தது. இவங்க பரிசேயர் சதுசேயர்ன்றது கிரேட் கம்பெனி, அது வந்து பெரிய ஒரு குரூப்பாக இருந்தது. இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து அந்த காலத்தில் ஒரு ஜீவஸ் மார்க்கத்தை அவங்க தான் லீட் பண்ணிட்டு வந்தாங்க. பரிசேயர்கள் கொடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து மோசஸ் அந்த பைபிளில் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல டோரால சொல்லப்பட்ட எல்லாத்தையும் விசுவாசிப்பாங்க. அதுலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் வந்து சதுசேயர்கள் வந்து மோசஸ் என்ன லா கொடுத்தாரோ அது மட்டும்தான் அவங்க அவங்களோட பைபிள். அவங்களுக்கு வந்து நிறைய அதில் அது லிபரல்ஸ் இருந்துச்சு, அவங்க அது அதில் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் எவ்ரி காமன் மேன் வந்து பாரிசேஸை கனம் பண்ணுவான். ஆனால் இவங்க வந்து சதுசேயர்கள் வந்து பாரிசேஸை வந்து அந்த காமன் மேனை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதே போல் ஜெருசலேமை வந்து சதுசேயர்கள் தான் அவங்க அவங்களோட கண்ட்ரோல் இருந்தது, டெம்பிள் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருந்தது. ஆனால் பரிசேயர்கள் வந்து அவங்க கலிலேயரில் இருந்தாங்க, அவங்க வந்து நிறைய சினோகாக்ஸ் தான் வைத்திருந்தாங்க, அதில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனாலும் பாரிசேஸில் பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஓன் அவங்கள வந்து அவங்க அவங்க லாவை வந்து நம்ம கரெக்டாக கீப்அப் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அவங்க வந்து தன்னை வந்து ரைச்சஸாக நினச்சிட்டு இருந்தாங்க. நிறைய லாஸை மிஸ் இன்டர்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நிறைய அதாவது ஹிப்போக்ரட்டிஸாக நிறைய பேர் அதில் காணப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். இங்கே வந்து யோவான் ஸ்நானகன் வந்து அவளை பார்த்து அவங்களை என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து இது யார், உங்களுக்கு வந்து உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லதை பார்க்கணும். அவங்க பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் வர ஞானஸ்தானம் பெறும்படி வருவதை கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே என்கும்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யோவான் ஸ்நானகன் நீங்கள் வந்து சர்பன் சீடாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிறார். நீங்கள் நேச்சுரலாக ஆபிரகாம் சீடாக இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் ரியல் ஃபாதர் யாருன்னா நீங்கள் யுவர் ஃபாதர் இஸ் டெவில். இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லுகிறார், உங்கள் ஃபாதர் வந்து டெவிலாக இருக்கா, நீங்கள் சர்பண்டாக இருக்கிறீங்க, விரியன் பாம்பு குட்டிகளாக இருக்கிறீர்கள் என்று இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இந்த சர்பன் சீடுன்ற ஒரு டாக்டரினை டினாமினேஷன் வந்து அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து சர்பன் சீடு டாக்டரின் வந்து அது வந்து பைபிளில் ஆதிகாமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து சத்ரு வந்து அதை அது வந்து சாத்தான் வந்து அதை மறைக்கிறான். சர்பன் சீட்டு யாருக்கு வந்து அவங்களுக்கு புரியாதுன்னா சர்பன் சீட்டுக்கு சர்பன் சீட் உபதேசம் வந்து புரியாது. இங்கே வந்து அந்த பரிசேயிலும் சதுசேயிலும் வந்து அவங்க வருகிறத கண்டு அவங்கள அவிதமாக வந்து சொல்லுகிறான், நீங்கள் வந்து தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி அவங்க வந்து உங்களுக்கு வகை காட்டணும் யார் என்று சொல்லுகிறார். ஏன் வந்து அவங்களை அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து மனம் திரும்பது கேட்ட கனிகள் அவங்களுக்கு இல்லை. அவங்க சும்மா வராங்க, எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பக்தியாக காமிக்கணும் நினைக்கிறேன், பக்தியாக காமிக்கணும் நினைக்கிறதுக்காக அவங்க வந்து அவனத்தில் வந்து ஞானஸ்தானம் படி வருவாங்க. ஆனால் ஹார்ட்டில் என்னென்னா ஆபிரகாமுக்கு உள்ள இருந்த ஃபெய்த் இல்லை. ஆபிரகாமுக்கு அடுத்த வசந்த வாசிப்போம்.
மனம் திரும்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆபிரகாமோட மெரிட்டில் நீங்கள் வராதிங்க, ஆபிரகாமோட மெரிட்டில் வராதிங்க. ஆபிரகாம் வந்து இந்த கல்லுகளுக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சந்ததியை உண்டு பண்ணக்கூடும், ஆனாலும் அவங்களோட ராயல் ஜென்ரேஷனாக நீங்கள் வரத்துக்கு வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும்னா ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் உங்களுக்கு வேணும். அமேன். நமக்குள்ள என்ன இருக்கு? ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற ஃபெய்த். அமேன். நம்ம ஆபிரகாமோட சந்ததியா எப்படி மாறணும்னா, இயேசு கிறிஸ்துவோட சந்ததியா இருக்கிறதுனால நம்ம ஆபிரகாமோட சந்ததியாய் மாறுகிறோம். அமேன். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறன்னா, தேவ ஆபிரகாமுடைய ராயல் சீடா இருக்காரு. ஹலலுயா. நம்ம அவருடைய ஜெனரேஷன்ல இருக்கிறோம். அந்த ஃபெய்த் நமக்குள்ள இருக்கு. இங்க வந்து டிசைன் பண்ணி யோவான் சொன்ன என்ன சொல்லுறாருன்னா, நீங்க வந்து விரியன் பாம்பு குட்டிகளா இருக்கீங்க, உங்களுக்குள்ள அந்த ஃபெய்த் இல்ல என்பதை என்ன சொல்லுகிறார். 10 வசனத்தை வாசிப்போம்.
இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கு இந்த இந்த சென்டென்ஸ். எப்படின்னா, நீங்க வந்து உங்களை சரி செஞ்சா போதும், அதாவது ட்ரிம்மிங் கிடையாது. இந்த மரம் செடி நல்லா வளரும்னா அது நல்லா ட்ரிம் பண்ணி விடலாம், கொஞ்சம் கொத்தி உரம் போடலாம், அப்படி கிடையாது. இங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து உங்களுக்கு வேர்கள் அடியில வந்து ஆக்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து யோவான் சன சொல்கிறேன். இந்த கோடாரி வானது எங்க இருக்குன்னா, வேருக்கு அடியில இருக்கிறது. அது வந்து எப்படி வேர்ல கட் பண்ண, அதுக்கப்புறம் அது இல்லவே இல்லை. அது வந்து எப்படி சொன்னா, அது வந்து தேவனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் அங்க வந்து அங்க சொல்லுகிறார். வேர்களிலே வந்து கோடாரி வைக்கப்பட்டிருக்குது. நீங்க கனி கோடரிகள்னா நீங்க வெட்டப்பட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அக்னியில போடப்படுகள் என்று சொல்லுகிறார். 11 வசனத்தை வாசிப்போம்.
மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதராட்சியில சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்.
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா, இஸ் ஆல்சோ எ பேப்டைசர். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு பேப்டைசரா இருக்கிறாரு. எப்படி பேப்டைஸ் பண்ணுகிறார்னா, அவர் பரிசுத்த ஆவினாலும், ஆமென், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அவர் வந்து பரிசுத்தாவினாலும் அக்னியாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவரா இருக்கிறார். அமீன். அவிதமா இங்க சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 6:3 அதிகாரம் 3-4 வசிப்போம்.
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா?
போதும். உங்களுக்கு பழைய கிரியைகள் எல்லாம் ஒன்று அங்க என்ன பண்ணுது, அங்க சுட்டரிக்கப்படுது. அமீன். அது அக்னினால பழைய கிரியை எல்லாம் சுட்டரிக்கப்படுது. நம்மளுக்கு வந்து நியூவா வந்து ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார். இங்க வந்து தன்னுடைய அவருடைய பாதரட்சியில சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லை. யோவான்சன வந்து இட்ஸ் எ கிரேட் ப்ராஃபட். யோவான் ஸ்ரீகளை பெருந்தவளை யோவான்சனை பார்க்கலாம் பெரிய ஒரு தீகரசி எழும்பவளையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் என்னை தன்னை எப்படி தாழ்த்துக்கிறார்னா, அவருடைய பாதரட்சிகளை சுமத்துக்கிறதுக்கும் நான் வந்து பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிறார். அது வந்து யோவான் சொன்ன அவருக்கு எப்படி தெரியும், இஸ் இம்மானுவல். அமேன். அவர் தேவன் வந்து மாம்சில வந்திருக்கிறார். அமேன். அவருடைய பாதரட்சத்தில் சுமத்துறதுக்கு நான் பாத்திரம் இல்லை. அந்த காலத்துல இருந்து ரபிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேலைகளையும் தன்னுடைய கீழ் இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆனா பாதரட்சிகளை சும இது பண்றது மட்டும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் வெரி லோவஸ்ட் திங், ரொம்ப லோவஸ்ட் திங்கா இருக்கு. அதை மட்டும் அவங்க வந்து யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்டான ஒரு சர்வெண்டா இருந்தா அவனுக்கு தான் அந்த வேலையை கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவ்விதமாக யோவான் சனன் தன்னை தாழ்த்துக்கிறத பார்க்குறோம். 12 வசனத்திலே, த்ரூட்டு கூட அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை கலந்ததில் சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்னியால் சுட்டரிப்பார். இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் குறித்தும் வந்து சொல்லுகிறார். நீங்கள் இப்படி பண்ணலன்னா அவர் வந்து எப்படி இருக்கிறாரு, அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருகிறார். ஆமேன். அவர் வந்து இவங்க என்ன நினச்சாங்கன்னா, மெசையா கிங் வரும்போது, மெசையா வரும்போது தன்னுடைய எனிமேஸ் எல்லாம் வந்து ஆண்டர் வந்து ஜட்ஜ் பண்ணுவார். ஜூஸ் வந்து அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. ஜூஸ் வந்து மெசையா வரணும்னு நினைச்சிருந்தாங்க. எதுக்காகன்னா, ரோமருடைய ஆவிகளை வந்து அவன் தாழ்த்தணும், ரோமருடைய கிங்டம் ஒழிக்கணும், நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இங்கே ஆக்சுவலாக என்ன சொல்றேன்னா, இஸ்ரேவேல் வந்து அவங்களை கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஃபார் த மெசையா கிங்டம், மெசையாவோட கிங்கோட ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவங்கள அவங்க கரெக்ட் பண்ண வேண்டியிருக்குது. இல்லைன்னா அவங்க மேலே ராத் வரும். யோவான் சொன்னாங்க வந்து கோடாளி, அப்புறம் வந்து வினோவிங் ஃபேன், அதாவது என்னது தூற்று கூடை, அப்புறம் ஃபயர், இதெல்லாம் சொல்லும் போது அது வந்து என்ன சொன்னதுன்னா, அது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டையும் கொண்டு வருது என்பதை சொல்லி குறிக்கிறது. 13 வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார்.
இயேசு கிறிஸ்து வந்து இப்ப கலிலேயில இருக்கிறாரு. கலிலேயில இருந்து ஆல்மோஸ்ட் இஸ் கம்மிங் டவுன். கலிலேயில இருந்து 70 மைல் வராரு. 70 மைல், அதாவது 150 கிலோமீட்டர். இங்கேருந்து அரக்கோணத்தை தாண்டி அவ்வளோ தூரம் நடந்து போகிறார். எதுக்காகனா, ஞானஸ்தானம் பெறும்படியாக வருகிறார். ஞானஸ்தானம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? ஆமாம். இயேசு கிறிஸ்து வந்து எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து ரிப்பண்ட் ஆகணுமா வேண்டாம், அவர் ஞானஸ்தானம் எடுக்கணுமா வேண்டாம், ஆனாலும் அவர் வந்து அங்கே அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. இட்ஸ் டுக்கு சீரியஸ்லி. அது வந்து ஞான ஞானஸ்தானத்தை வந்து ஆண்டவர் வந்து அது வந்து எடுக்க வேண்டும் என்பதை இங்கே குறிக்கதாக இருக்குது. அதாவது அந்த இடத்தை பார்க்கும்போது பெத்பேரா என்ற அந்த இடம் இருக்குது. எவ்வளோ சார் நாங்கள் எங்கே ஞானஸ்தானம் கொடுத்தனா பெத்பேரா. பெத்பேரா வந்து எங்கே நம்ம வாசிக்கிறோம்னா பழைய ஏற்பாட்டில் யோசுவா வந்து 3:16-17 நம்ம வாசிக்கிறோம். இங்கே என்ன என்ன சம்பவம் நடக்குதுன்னா அங்கே யோர்தான் அவங்க கிராஸ் பண்ணுகிறாங்க. அதே இடம் தான் அந்த பெத்பேரான்றது. யோவான் ஜீசஸ் கிரைஸ்ட் ஞானசனம் எடுத்த இடம் பேர் பெத்பேரா. அந்த பெத்பேரான்றது என்னென்னா அந்த ஆர்க் ஆஃப் த கேபினட் வந்து பேசிங் த்ரூ அந்த ஆர்க் ஆஃப் கேபினட் வந்து அந்த யோர்தானை கடந்த அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து ஞானசனம் பெற்றிருக்கிறார். இப்போ வந்து லிவிங் ஆர்க் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹலலியா. அவர் வந்து லிவிங் ஆர்க்காக இருக்கிறார். அவங்க வந்து அவங்க ஒரு ஆர்க்கை வந்து ஒரு கொண்டு சென்றாங்க. அது வந்து ஒரு பெட்டியாக இருந்தது. அதுக்குள்ளே சில பொருட்களை அவங்க வைத்திருந்தாங்க. இங்கே வந்து அந்த ஆர்க் வந்து மேனிஃபெஸ்டட் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஆர்க் வந்து இங்கே வந்து மனுஷர் ரூபத்தில் வந்திருக்கிறார். இட்ஸ் அ லிவிங் ஆர்க். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு லிவிங் ஆர்க்காக வந்து அவர் வந்து அந்த தண்ணியில் வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். அவங்க வந்து அதாவது பாஸ்டர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறார். அவர் தண்ணீர்னாலே ஞானஸ்தானம் கொடுக்குறார். ஆனால் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமீன். இங்கே ப்ராஃபெட் வந்து தண்ணீரினால ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்தாவில் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஜான்க்கு வந்து அவருக்கு வந்து இம்மானுவல், அவர் இம்மானுவல் வந்து ஃப்ளஷ்ஷாக வந்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியுது. இம்மானுவல் வந்து ஃப்ளஷ்ஷாக வந்திருக்கிறாரு. அதனால வந்து அடுத்த வசனம் வாசிப்போம்.
யோவான் அவருக்கு தடை செய்து நான் உமாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான்.
ஏன் இங்கே தடை பண்ணுகிறாருன்னா நீர் வந்து ரிப்பண்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நீர் வந்து பரிசுத்தராக இருக்கிறீர். நீர் வந்து ரிப்பண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உமக்கு ஞானசனம் அவசியம் இல்லை. நான் தான் உங்ககிட்ட ஞானசனம் ஆகணும். எனக்கு தான் அந்த ஃபயர் பேப்டிசம் வேணும் என்று கேட்கிறார். ஆமீன். எனக்கு நான் வந்து ஒரு பேப்டைசராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஃபயர் பேப்டிசம் வேணும் என்று கேட்கிறார். அங்கே வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அதுக்கப்புறம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான்.
ஆமேன். இங்க வந்து எல்லா நீதியும் இங்க நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது ஆரோன் வந்து ஃபர்ஸ்ட் ஹை பிரீஸ்ட் என்ன பண்றாருன்னா இட் ஷுட் பி வாஷ்டு. அந்த ப்ரீச் அந்த மினிஸ்ட்ரியை துவங்கிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 30 வயதுல வந்து ப்ரீஸ்டிங் அங்க ப்ரீஸ்ட் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது. அங்கே துவங்கும் போது நம்ம யாத்திராகவும் 40:12 நம்ம இதுவாக வாசிக்கிறோம். ஆரோன் அவன் குமாரன் என்ன பண்ணுன்னா அவங்க வாஷ் பண்ணப்பட வேண்டும். அவங்க வாஷ் பண்ணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு புதிய ஆடைகள் அந்த அந்த வஸ்திரங்களை தரிக்க வேண்டும். அவங்கள அனாயின் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? இஸ் அ ப்ரீஸ்ட், இஸ் அ கிங். அவர் வந்து அவர் ப்ரீஸ்டாகவும் இருக்கிறாரு, அவர் கிங்காகவும் இருக்கிறாரு. அவர் வந்து வாஷ் அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் ஒரு பலியாக இருக்கிறாரு. அவர் வாஷ் பண்ணப்பட வேண்டும். ஆமீன். அவர் வந்து என்ன பண்ணுன்னா அவர் சாக்ரிஃபிஷியல் லேம்பாக இருக்கிறாரு. அதனால அக்கார்டிங் டு த லா அவர் வந்து வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அவர் தான் லாஸ்ட் ப்ரீஸ்டாக இருக்கார். ஐ மீன் ஆரோன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்டாக வராரு, இவர் தான் லாஸ்ட் ப்ரீஸ்ட். ப்ரீஸ்ட் வரும்போது அவர் வந்து அவரும் வாஷ் பண்ணப்பட வேண்டும். அவர் வந்து அவருடைய மினிஸ்டரி துவங்கும் போது அவர் வாஷ் பண்ணப்பட வேண்டும். யாத்திராவு 40:12 வாசிப்போம்.
பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வர செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து.
இங்க வந்து அவர் ஜலத்தினால் ஞானஸ்தானம் பண்ணுவித்துன்னு பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அது இன்னும் கொஞ்சம் பண்ண பார்க்கும்போது அந்த ஆயில வந்து அவங்கள அனாயின் பண்ணுறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து அவரும் வந்து வாஷ் பண்ணப்பட வேண்டும். அங்கே ஆயில்னால அனாயின் பண்ணப்பட வேண்டும். பரிசுத்தாவின் அவர் மேல் வந்து இறங்குறதுன்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அவருக்குள்ளே இருக்குது. ஐ மீன் ஃபுல்னஸ் ஆஃப் காட் அவருக்குள்ளே இருக்குது. யோவான் வந்து ஊம்பிலே, அதாவது மதர் ஊம்பிலே வந்து இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அங்கே அவரை பேப்டைஸ் பண்ணியிருக்கிறார். பரிசுத்தாவினால் பேப்டைஸ் பண்ணியிருக்கிறார். இங்கே பார்க்கும்போது தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக கொலேசியர் 2:9 என்ன வாசிக்கிறேன்னா சரீர பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாக இருந்ததை பார்க்குறோம். காடோட ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னா ஃபுல்னஸ்ஸாக வந்து இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். நம்ம அடுத்த வசனத்தை வாசிப்போம். ரெண்டு வசனம் இருக்க வாசிச்சிடும்.
இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
இங்கே பார்க்கும்போது இங்க ட்ரினிட்டியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் ஒரு மேல இருக்கிறாரு, அவர் ஆவியானவரை புறாப்புல அனுப்புறாரு, கீழே குமாரன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, இட்ஸ் அனாயிண்டிங், அது ஒரு அனாயிண்டிங்கா இருக்குது. ஏசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஃபுல்னஸ் அவருக்குள்ள இருக்கிறது. சன்ன்றது பாடி, பாடிக்குள்ள சூப்பர் நேச்சுரல் ஃபாதர் வந்து அவருக்குள்ள ஏற்கனவே இருக்கிறாரு. ஆனா அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரி பண்ணுகிறதுக்காக அங்க வந்து பப்ளிக்கா வந்து ஒரு அனாயிண்டிங், ஒரு அனாயிண்டிங்காக அந்த புறா வந்து இறங்கதை பார்க்கிறோம். அதாவது ஆடம் பாடியை பார்க்கும்போது, ஆடாமோட சரீரம் வந்து இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மண்ணிலிருந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட் அவர் எடுக்கப்பட்ட போது அவன் பாவத்தில் விழுந்தான். பாவத்தில் விழுந்ததுனால அவனால் அந்த உலகம் ஃபுல்லாக வந்து என்ன ஆச்சுன்னா, கரப்டாக இருக்குது. என்டையர் எர்த்து வந்து அதனால் கரப்ட் ஆயிடுச்சு. அவனும் அவன் இந்த எர்த்து வந்து என்டையர் எர்த்து வந்து கரப்ட் ஆயிடுச்சு. அந்த எர்த்தை வந்து வாஷ் பண்ணணும். அது வாஷ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஃப்ளட் வந்ததே பார்க்குறோம். ஆதியாகமம் 8:12 வந்து நம்ம அதை வாசிக்கிறோம். அந்த ஃப்ளட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த எர்த்து ஃபுல்லத்தையும் கழுவுது. அப்போ வந்து நோவா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நோவா வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு புறாவை வந்து வெளியே விடுறாரு. அந்த புறாவை வெளியே விடும் போது அவருக்கு கொண்டு வந்த ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா, என்ன சொல்லுதுன்னா, த எர்த் இஸ் கிளென்ஸ்ட். எர்த்து வந்து இப்படி எப்படி இருக்குன்னா, இப்போ தண்ணீர்லேருந்து மூழ்கி இப்போ எர்த்து வெளியே தெரியுது. இட்ஸ் அ நியூ எர்த்தாக இருக்குது. ஐ மீன் அது ஒரு நியூ எர்த்தாக இருக்குது. அங்கே வந்து என்ன கொண்டு வருது, அது வந்து ஒரு ஆலி லீஃபை அவனிடத்தில் கொண்டு வந்து பார்க்குறோம். ஆலி லீஃப் எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதா, இட்ஸ் அ ஹோலி ஸ்பிரிட். அது வந்து ஹோலி ஸ்பிரிட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது எர்த்து வந்து இப்போது க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்தில் கொண்டு வருது. ரெண்டாவது முறையாக அவர் இந்த புறாவை விடும் போது அது வந்து அவனிடத்தில் வரவே இல்லை, அது வந்து பறந்து போயிட்டு பார்க்குறோம். 2000 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு புறா வந்து ஒரு அந்த இயேசு கிறிஸ்து தண்ணிலேருந்து எழும்பின உடனே அவர் மேலே வந்து இறங்குது. ஹல்லேலூயா. அது ஹோலி ஸ்பிரிட். அந்த புறா வந்து அதுக்கப்புறம் அவரை விட்டு போனதா சொல்லவே இல்லை. இங்கே அந்த புறா வந்து ஆதியாகமத்தில் போயிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்கே அந்த புறா வந்து அந்த அவரை விட்டு போகவே இல்லை. இஸ் அ பாடி த ஃபஸ்ட் ஹேண்ட்ஃபுல் பர்ஃபெக்ட் எர்த்து. அவர் வந்து எதுக்கு அடையாளமாக இருக்கிறன்னா, அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் எர்த்துக்கு அடையாளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பர்ஃபெக்ட் எர்த்துக்கு அடையாளமாக இருக்கிறார். அவருடைய ரத்தம் வந்து நம்ம எல்லாரையும் வந்து நம்மளை கிளென்ஸ் பண்ணுகிறா இருக்கிறது. எதுக்காகனா, நம்ம வந்து அந்த ப்ரொடியூசிங் நியூ எர்த்து, நம்ம அந்த நம்ம எவ்ரி பார்ன் அகெயின் பிலீவர்ஸ் வந்து அந்த ரெஸ்ட்ரக்டட் பர்ஃபெக்ட் பாடிஸ், அந்த நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பாடி நமக்கு இருக்குது. அதுக்கு நம்மளே ஆயத்தப்படுத்துகிறா இருக்குது. அவருடைய ஆவியம் நமக்கு மேலே வரும்போது நம்மளை வந்து அந்த பர்ஃபெக்ட் பாடியை நம்மளுக்காக ஆயத்தப்படுத்துகிறதா இருக்குது. ஹியூமன் ஸ்பிரிட் வந்து ஆல்வேஸ் வந்து இந்த லேம், ஹியூமன் ஸ்பிரிட் வந்து லேம் ஆல்வேஸ் ஒபீடியன் டு த லீடிங் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் டவ். அந்த சூப்பர் நேச்சுரல் டவ் வந்து இவர் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார்னா, அந்த சூப்பர் நேச்சுரல் டவ் வந்து அவரோட மினிஸ்ட்ரி ஃபுல்லாக அவரை லீட் பண்ணிட்டு வந்தது. எது வரைக்குன்னா, கல்வாரி வரைக்கும் அவர் வந்து லீட் பண்ணி கொண்டு வருகிறது. ஆமென். அதே போல் நம்ம மேலே வந்து அந்த ஆவி வந்து நமக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையை செய்கிறதுக்கும் நமக்கு அந்த நியூ பாடி கொடுக்கறதுக்கும் நம்மளை லீட் பண்ணுறதா இருக்குது. ஆமீன். ஆமீன். இஸ் ஆல்சோ கிங்ஸ்மேன் ரெடிமர். அவரது ஏசு கிறிஸ்து வந்து ஒரு கிங்ஸ்மேன் ரெடிமராக இருக்கிறாரு. அவர் வந்து மாம்சத்தில் நம்மளை போல வர வேண்டும். இஸ் எ இம்மானுவல். ஆமீன். அவர் இம்மானுவலாக இருக்கிறாரு. அவர் மாம்சத்திலே வரும்போது நம்ம வந்து அவரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆமீன். நம்ம அவரை ஆக்சஸ் பண்ண முடியும். அவர் வந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அவருக்கு தெரியும். ஐ மீன் நம்மளுடைய நம் இந்த உலகத்தில் நம்ம வந்து நம்மளுடைய என்ன காரியங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், டெம்டேஷன், நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்ம சிக்னஸ் எல்லாவற்றை குறித்தும் அவரால் தெரியும். அவர் ஆவியாக இருப்பார்னால் அவருக்கு வந்து அதாவது அவருக்கு தெரியலாம். பட் ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு ஆவியாக இருக்கிறாரு, உமக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் தான் தெரியுமா, தேவனே நான் இங்கே படுற பாடு வந்து உமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவன் வந்து மாம்சம் வெளிப்பட்ட போது நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமீன். எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் என்றால் நம்மளை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கும் அவரால் கூடும். ஆமீன். இங்கே கடைசி வசனத்தை வாசிப்போம்.
அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
இங்க வந்து வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டு என்ன சொல்லுதுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறது. வானம் திறக்கப்படுகிறது எதை குறிக்குதுன்னா, வானம் திறக்கப்படுதுன்னா இந்த ரெவலேஷன் சாப்டர் 4 பார்க்குறோம். அந்த வானமானது திறக்கப்படுது. அவர் வந்து மிஸ்ட்ரி அவர் ரிவீல் பண்ணுகிறார். ஆமென். மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுகிறார். என்ன ரிவீல் பண்ணுகிறார்னா, நான் அவருடைய நேசகுமாரனா இருக்கிறேன் என்பதை நம்ம அந்த ஸ்தானத்தை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னுடைய நேசகுமாரனா இருக்கிறீர்கள், நேசகுமார்த்தியா இருக்கிறீர்கள். நீங்க வந்து தேவனுடைய சந்ததியா இருக்கிறீங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உரியதா இருக்குது. ஆமென். அதுதான் வந்து இந்த காஸ்பல்ல நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டதான வார்த்தைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை எடுக்கலாம். கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபியும் தயவும் இந்த பரிசுத்தமுள்ள கர்த்தராக இயேசுவே மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசிரித்து தந்ததான அருமையான இந்த பைபிள் ஸ்டடி மாலை வேளையிலே நம்முடைய சமுத்திரங்களை தாழ்த்துக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, அந்த மேத்யூ காஸ்பல் மூன்றாம் ஆண்டவரே சாப்டரை நாங்கள் தியானிக்க முடியாது உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காஸ்பல் ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் எவ்விதமாக ரிப்பெண்ட் ஆக வேண்டும், எங்களுக்காக என்ன வைக்கப்பட்டிருக்குது, எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நீ வைத்திருக்கிறீர் என்பதை குறித்து மாட்டவரே கர்த்தாவே, நாங்கள் எவ்விதமாக ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய குமாரும் தேவனுடைய குமாரத்திலுமா இருக்கிறோம் என்பதை நான் காண முடியாக. நாங்கள் ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, மிஸ் தோத்திருக்கிற ஆண்டவரே. அந்த மிஸ்ட்ரியானது இந்த கடைசி காலத்திலே ரிவீல் பண்ணப்பட்டிருக்கிறது கர்த்தாவே, மிஸ் தோத்திருக்கிற ஆண்டவரே, மிஸ் தோத்திருக்கிற ஆண்டவர். இந்த காட்ஸ் சைலன்ஸ் ஆனது இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே கர்த்தாவே அது பிரேக் ஆயிருக்குது. செவன் சீல எங்களுக்கு ரிவீல் பண்ணிருக்கிற கர்த்தாவே, நாங்கள் செவன் சீல் மினிஸ்ட்ரியில நாங்கள் இருக்கிற ஆண்டவரே துதிக்கிறோம். எங்களுடைய பொசிஷனை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர், அதற்காமக்கு நன்றி ஆண்டவரே, மிஸ் தோத்திருக்கிறேன் கர்த்தாவே. இந்த மாலை வேளையிலே பேசினதான கர்த்தாவே முத்திரிமுடைய வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதி ஆண்டவரே கர்த்தாவே கிருபியும் கொண்டு வரணுமா செபிக்கிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே காட் இஸ் கிரேசியஸாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீ மிகுந்த கிருபையுடையவராக இருக்கிறீர், நீ அதிக ஆண்டவரே கர்த்த ஃபர்கீவ்னஸ் உடையவராக இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் உள்ளத்திலே ட்ரூ ரிப்பன்டன்ஸை தருவீராக. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை நான் அறிக்கை செய்யும், அதை நான் விட்டு விடுவோம் கர்த்தாவே. நான் பிளஸ்ஸிங்ஸை பெற்றுக்கொள்ளும் கர்த்தனை உதவி செய்யணுமா செபிக்கிற ஆண்டவரே. மாலை வேளையில் ஆண்டவரே கேட்டதான கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசிரியப்பீராக, ஒவ்வொரு மீது உடைய ஆசீர்வாதமும் கிருமியும் வந்து தங்குவதாக கர்த்தாவே துதிக்கிறோம். நான் ஆண்டவரே கர்த்தாவை தொடர்ந்து ஆண்டவரே உடைய வார்த்தையில நான் நிலைத்திருந்து கர்த்தர் வருகையிலே ஆண்டவரே கர்த்தாவை ராப்சரில் பங்குபடுத்துங்கள். ஒவ்வொரு ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா காரியங்களும் ஆண்டவரே உடைய கர்த்தரை ஒப்புவிக்கிறேன். கர்த்தர் ராட்சியம் மீப்பிரமாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாமத்திலே செபிக்கிறேன். ஆமென்.